ஹல்லேலூயா. சோ இதுபோலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். அவரை ஆராதித்தோம், கர்த்தரை தொழுது கொண்டோம், ஸ்தோத்திர துதியினாலே அவரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது எல்லாவற்றையும் பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கருத்தா கேட்போம், கவனமாக இருப்போம். கத்தோடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம் நாட்டோட வருகை மிக சீக்கிரம் என்று நாம் உணரக்கூடியதாக இருக்கு. கொள்ளை நோய்கள் மனுஷர்களை கொள்ளையடிச்சுட்டே போகுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்க ஒரு வல்லவராக இருக்கார். ஸ்தோத்திரம். ஆகவே இதுபோலே கத்தோடைய வார்த்தைகளை தேவனுடைய செய்திகளை நாம் கடந்து செல்வோம். இதனால நமக்கு ஆட்டோட வசனத்தை போதிப்பதற்காக இலங்கையிலே பட்டக்களப்பிலிருந்து பாஸ்டர் தெய்வத்தின் மத்தியில் வந்திருக்கேன். ஏற்கனவே ரெண்டு தடவைகள் டப்பத்தில் வந்து ஆட்டோட உடத்தை செஞ்சிருக்கேன். டப்ப கூறுவருக்கு புதியவர் அல்ல. ஆகவே இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிற தேவன் வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். பட்டக்களப்பிலே அதிகமான சபைகளிலே தேவன வசனத்தை போதிக்கிறாரு. இடைக்கு இந்த யூரோப்புக்கு பல தொடர்புகள் வந்து பல சபைகளிலே கத்தோட வசனத்தை பேசியிருக்கார், போதைத்திருக்கிறாரு. ஆகவே கத்தோட வசனத்துக்கு நாம் செய்து கொடுப்போம், கருத்தா கேட்போம். உங்கள் சார்பில் அருமையான போதைகிற நண்போடு கூட வரவேற்க விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம கரைகளை தட்டி உற்சாக நாம் வரவேற்கும்.
கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். எனக்கு தந்த இந்த நல்ல வரவேற்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை நான் மேன்மையாக கருதுகிறேன். தேவன் இந்த காலத்திலே உங்களோடு பேசுவாராக. கடந்த வருட இறுதி நாட்களிலே நம்முடைய தேசத்தில் ஏற்பட்ட ஒரு பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. அப்பொழுது உங்களுடைய சபையார், நீங்கள் ஊழியர்கள், சபை மக்கள், எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்கள் வெள்ள அனர்த்தத்தில் அகப்பட்டு ஆகாரம் இல்லாமல் நின்றபோது நீங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய வீட்டிலே அப்பமும் தண்ணியும் குறையாமல் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். தேசத்திலிருந்து நான் வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். உங்களுக்கு இந்த காலத்திலே உலகத்திலே பல திடுக்கிடத்தக்க சம்பவங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை, பயப்பட அவசியம் இல்லை. என்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாமல், வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் அவர் ஏற்கனவே வேலி அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலி எங்களை விட்டு அகலாமல் இருக்க ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ஓகே. இன்றைய செய்திக்கான தலைப்பாக நம்முடைய பிறப்பு பிறந்துட்டோம். ஏதோ கடவுளோட கிருபையா பிறந்துட்டோம். சிலர் அபூர்வமாக பிறந்திருப்பீர்கள். பிறப்பு என்பது நிகழக்கூடாத ஒன்று. அதனாலே இந்த பிரசவ அறையிலே பிரசவ அறை என்று போட்டிருப்பார்கள். ஒன்று பிறக்க விளாடி சாகும் அந்த அறை, அதான் பிரசவ அறை. அங்கிருந்து ஆரம்பிக்குது மரணம். இந்த பிறப்பு ஒரு அபூர்வமானது. ஏதோ கடவுளுடைய கிருபையினால் பிறந்துட்டோம். அல்லேலூயா. நாங்க பிறக்கணும் என்று இருக்கல, ஆனா தேவன் விரும்பினார் நம்ம பிறக்கணும் என்று. அதனாலே நம்ம பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு செய்திக்கான தலைப்பு, நம்முடைய ரட்சிப்பு மலடி பிள்ளை பெற்றது போல. தலைப்பு ஏன் இப்படி தலைப்பு கொடுக்கறானா, உங்களோட மனதில் அது ஒரு சித்திரமாக வரையப்பட வேண்டும். அது மறக்கப்படக்கூடாது. மலடி பிள்ளை பெற்றது போலதான் நம்ம பிறந்து ரட்சிக்கப்பட்டது. ஆமென். உங்களுக்கு சுவிசேஷம் கடந்து வந்த போது நீங்கள் அதை இலகுவாக பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது எந்த விதமான துரிதமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆள் வந்து இது இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களோட பாவத்துக்காக மரித்தார், உங்களுக்கு சமாதானம் வரும், நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்களோட ஒரு துண்டை தந்தோடனே எல்லாரும் முட்டுக்கால இருந்து ஜெபிச்சிட்டு போங்கன்னு ஒரு தடவை ஒப்பு கொடுக்கல. வந்தவனை துரத்தி அடிச்சாக்கள் தான் எல்லாரும் இருப்பீங்க. அதனாலதான் அங்க தலைப்பு கொடுத்திருக்கிறேன், உங்களோட ரட்சிப்பு மலடி பிள்ளை பெற்றது போல. இலங்கை தேசத்திலிருந்து எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கடந்த 35 ஆண்டுகளாக யுத்தம். அங்கிருந்து நீங்கள் இங்க வந்தது ஒரு அபூர்வம். இங்க வந்திருக்காட்டி நீங்க ஒருதர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, அது இன்னொரு பிரச்சனை. உங்களை ரட்சிப்பதற்காகவே கடவுள் இங்க கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதுலயும் வந்த எல்லாரும் ரட்சிக்கப்படல. 50,000 பேர் வந்தா 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த 5,000 நீங்க விழுந்திருக்கிறீங்கன்னா கடவுள் உங்கள் மேல் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கடவுளுடைய திட்டம் பெரிது. ஏ, இவ்வளவு சொல்லியிருக்க தேவையில்லை, இதை விட இது சொல்லியே இருக்க தேவையில்லை. நீங்க பக்கத்து நான் சொல்ற தமிழ் விளங்குதா, புரியுதா? புரிஞ்சாலும் புரியாடி இப்படிதான் பேசுவேன். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நீங்கள் உங்கள் மேல் கடவுள் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். யாரும் பிறப்பால் கிறிஸ்தவர்கள் கிடையாது. நான் பிறப்பிலிருந்து யாராவது கிறிஸ்தவர் சொன்னா அவர் ரட்சிக்கப்படணும் அர்த்தம். பிறப்பிலிருந்து பிறக்கும் போது ஒன்று ஆணாக பிறக்கலாம், இல்லாட்டி பெண்ணாக பிறக்கலாம், அவ்வளவுதான். கிறிஸ்தவனாய் பிறப்பது 60 வயசுலேயும் நடக்கும், 90 வயசுலேயும் நடக்கும், 10 வயசுலேயும் நடக்கும், 15 வயசுலேயும் நடக்கும். அது அவரை உணர்ந்து அறிந்து புரிந்து ஆண்டவரை பின்பற்றத்தான் அர்ப்பணிக்கிறதான் ரட்சிப்பு. அது இலகுவா வந்ததல்ல, அது ஒரு மலடி பிள்ளை பெற்றது போல. ஆமென். இலகுவான விஷயம் அல்லது இது, ஒண்டர்ஃபுல், இது மார்வலஸ் திங். நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தது ஒரு அபூர்வமான நிகழ்வு. ஆகவே தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். உலகத்தில் பல பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், தே ஹாவ் அ மெனி. அவங்க அவங்க அவங்களோட வேலையை செய்வாங்க, நம்ம செய்யற வேலையை அவங்க செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற திருச்சபைகள் அதிகமாக அவர்கள் செய்யற வேலையை தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளை அதற்காக கடவுள் ரட்சிக்கவில்லை. என்னுடைய வேத பார்வை சற்று வித்தியாசம். நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 13 அதிகாரத்தை திரட்டிக்கொள்ள, நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 13 அதிகாரம். நியாயாதிபதியுடைய காலத்திலே மக்கள் தங்கள் தங்கள் மனதில் தோன்றினபடி வாழ்ந்தார்கள். அவனுக்கு என்ன விருப்பமோ அதை செய்தான். உங்களை மாதிரி நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்வீங்க. ஞாயிற்றுக்கிழமை சேர்த்திக்கு போகணும்னு நினைச்சா போவீங்க, போவீங்க. 12 கோத்திரத்துக்கும் கடவுள் சந்தர்ப்பங்களை கொடுத்தார். பெஞ்சமின் கோத்திரம், ரூபன் கோத்திரம், ஜூதா கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கடவுள் சந்தர்ப்பத்தை கொடுத்து வந்த போது, தான் கோத்திரம் வந்தபோது தான் கோத்திரத்தில் ஒருவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். கடவுள் பட்சபாதகம் உள்ளவர் அல்ல. 2020 மார்ச் மாதம் 1 தேதி உங்களோடு தேவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. தான் கோத்திரத்துக்கு வந்தபோது தான் கோத்திரத்தில் அந்த பொறுப்பை கொடுப்பதற்கு ஒரு நிலை. அதனாலே மனோபாவனுடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒருவனை பிறக்க பண்ணினார். அவனுடைய பேர் சிம்சோன். அவன் எப்படி பிறக்கிறான் என்றால், முதல் 2 வசனங்களையும் வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
இது வளமையா நடக்கிற ஒரு சம்பவம் தான். உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் கொஞ்ச நாளைக்கு நல்லா ஓடுவோம், பிறகு பழைய குருடி கதவை திரடி என்ற லெவலுக்கு வந்து பின்வாங்க, அப்படி போயிரும். பிறகு ஒரு உபவாச கூட்டம், இல்லாட்டி ஒரு அபிஷேக கூட்டம் பண்ணோடனே திரும்ப அனல் மூட்டி எழுதி திருப்பி ஓடுறது. இஸ்ரவேல் மக்கள் 40 கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடியால் 40 ஆண்டுகள் பெலிஸ்தருடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். இன்னொரு இடத்துல வித்து போட்டார். இந்த கட்டத்தில் ஒப்பு கொடுத்தார். வித்தா வேண்டியதாது. இது ஒரு லேசான விஷயம். நம்முடைய தேசத்திலிருந்து இங்க வந்திருக்கிற மக்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே, இந்த கொரோனா வைரஸ் ஆசியாவில் இருந்தது இப்பொழுது ஐரோப்பியா வரைக்கும் வந்திருக்கிறது. வெட்டுக்கிளி வளைகுடா நாடுகளிலே பறக்கிறது, அதுவும் துரத்துகிறது மக்களை. காட்டுத்தீ ஆஸ்திரேலியாவை பிடிக்கிறது, பூமி எதிர்ச்சி ரஷ்யாவை ஆட்டுகிறது, ஜப்பான்லே தீக்குழம்பு எரிமலைகள் வெடிக்கிறது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் தான், ஆனால் முடிவு உடனே வராது. இவைகள் வேதனைக்கு ஆரம்பம், நமக்கல்ல உலகத்துக்கு. நமக்கு இதுல எந்த திங்கு வராது. என்னடா உனக்கு கொரோனா வைரஸ் வரலையாண்டா நம்ம சொல்லணும், நமக்கு வரல, வராது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை கண்டுகொள்வதற்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஒரு பெரிய எழுப்புதலை நோக்கி உலகம் ஆயத்தப்படுகிறது, சபை ஆயத்தப்படவனும் பரலோகத்துக்கு போவதற்கு. ஆண்டுடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். 40 ஆண்டுகள் பாலஸ்தீனுடைய கையிலே கடவுள் ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்த வசனம்,
தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான்.
எவ்வளவு டீடைல்ஸ் அவருடைய விவரம் அங்கே பதியப்படுகிறது என்றால் அதற்கு அர்த்தம் இருக்கிறதா வாசிக்கலாம்.
அவன் பேர் மனோவா.
அவருடைய பேர் மனோவா.
அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள்.
அவனுடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள்.
கர்த்தருடைய தூதனான,
ஓகே, நான் இத வசனம் வசனமா போனால் நேரம் போகும். நீங்க அப்படி என்னோட வாங்க, நான் வசனத்தோடயே போயிட்டு இருக்கிறேன். 13, 14, 15, 16 ஆறு அதிகாரத்தை பார்க்க போறோம். திடீரென்று ஒரு நாள் ஒரு கர்த்தருடைய மனிதன் என்றுதான் சொல்லப்படுகிறது, மனோவோட மனைவிக்கு தரிசனமானான். தரிசனமாய் சொன்னான், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவன் நசரேனாக வளர வேண்டும், அவனை சரியாக வளர்க்க வேண்டும், அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, அசுத்தமான ஒன்றை உட்கொள்ளக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது. அவன் நசரேன். நசரேன் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல அவன் வாழ்வான். அவனுடைய வாழ்க்கை முறையை பார்த்து, அவனுடைய வாழ்க்கை ஸ்டைல் மெதட்ட பார்த்து, இஸ்ரவேல் மக்கள் விடுதலாக்கப்படுவார்கள், உலகம் ரட்சிக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவளுக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படையாக கர்த்தருடைய மனிதன் வந்து பேசுகிறார். மனோபாக்கு தெரியாது. மனோபாக்கு தெரியாதபடியால் அவள் தனக்கு நடந்ததை மனோபாக்கு விவரமாக சொல்லுகிறார். சிலர் இருக்கிறார்கள் என்னத சொல்றோன்னு தெரியாம சொல்லக்கூடாதெல்லாம் புருஷனுக்கு சொல்லிக் கொள்ள போட்டுருவார்கள். நம்ம நாக்கள் இருக்கா, நம்ம மனைவிமார், நானும் கல்யாணம் கட்டிக்கிறேன், நான் 26 வருஷம் இப்ப கல்யாணம் கட்டி. சிலர் இருக்கிறார்கள் சொல்ல வேண்டியதை மறைத்து விடுவார்கள், சொல்லக்கூடாததை சொல்லி குழப்பி விடுவார்கள். ஆனா இவ என்ன செஞ்சா, நடக்க அவளோட அவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத அனுபவமான சம்பவத்தை தன்னுடைய கணவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்பொழுது கணவன் வாசிங்க 6 அவசரம்,
அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது, எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுமானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள்.
ஆமே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதில் இருந்து நாங்கள் மரணத்தை சந்திக்கும் நாள் வரைக்கும் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய சாயலாக, பிரதிநிதிகளாக, தேவ பிள்ளைகளாக, சீசர்களாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக, அவருடைய பிரதிநிதிகளாக வாழ வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார். நம்ம அப்படித்தான் பாலரமாண்டு கொஞ்சம் ஜோதிச்சு கொண்டு வாங்குவோம். நான் இவர கதையை சொல்லிட்டு போவன், நீங்க உங்களோட கதையை போட்டு பாத்தீங்கன்னா சரி. கற்பம் தரித்ததிலிருந்து தாய் கூட இந்த தீட்டான ஒன்றையும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது பிரசங்கம் முடிஞ்சு, அம்மாக்கு மட்டும் தனிய ஸ்பெஷல் கிளாஸ், இண்டிவிஜுவல் கிளாஸ் நடந்திருக்கு. இப்ப இவன் வந்து புருஷன்கிட்ட சொல்றான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு அந்த ஆளு. அவருக்கு முதல் கிளாஸ் நடக்குது, முதலாவது பிரசங்கம் அவருக்கு முடியுது. இப்பொழுது அவர் என்ன செய்யறாரு, இந்த பிரசங்கம் விளங்கல, நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு விளங்காது, விளங்காதாக்கள் என்ன செய்யணும் என்றா எட்டாம் வசனம் படிங்க.
அப்பொழுது மனோபா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இவர் பண்ண பிரசங்கம் எனக்கு விளங்கல, எனக்கு ஒருக்கா விளங்கப்படுத்துங்க, திரும்ப ஒருக்கா எனக்கு நினைவூட்டுங்க, அல்லது எனக்கு இந்த செய்தி வரணும் என்று மனோபா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கிறார்களா? குடும்ப ஜெபம், தனி ஜெபம், உபவாச ஜெபம், சங்கிலி ஜெபம், ராவிழிப்பு ஜெபம், நிறைய ஜெபம் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஜெபத்தை ஜெபிங்க. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஜெபம் ஜெபிங்க. நிறைய ஜெபம் இருக்கு, ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்சிங்கண்டா வெற்றி அடையலாம். ஜெபிச்சிங்கண்டா தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தை கண்டிக்கிறது, எச்சரிக்கிறது, அதே வார்த்தை உங்களை கனப்படுத்தி உயர்த்துகிறது. மனோபா தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னுடைய மனைவி ஒரு பிரசங்கம் பண்ணினால் அது எனக்கு விளங்குதில்ல, இது என்ன சங்கதி, எனக்கு திரும்ப இருக்கா, நீங்க வந்து சொல்ல மாட்டீங்களா? விண்ணப்பம் ஒன்பதாம் வசனம் படிங்க.
தேவன் மனோபாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார்.
நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. பக்கத்துல கையை பிடிங்க ஒருக்கா, ஒருக்கா. நான் அப்படிதான், நான் படிப்பிக்கிறேன் தானே, போதர்மாறு படிப்பிச்சு உங்களையும் போதர்மார் மாதிரி நான் பாக்குறேன். பக்கத்தால் சொல்லுங்க, நீங்க ஜெபிச்சா உங்களோட ஜெபத்தை கடவுள் கேட்பார். அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா நான் ஜெபிச்சா தானேன்ற மாதிரி பாக்குறீங்க. அப்படியா நாங்களா ஜெபிச்சா தானே வா சார், உங்களை நம்பித்தான் நாங்க வாழ்றோம், நாங்களே உங்களை நம்பித்தான் வா. அப்படி இல்ல, தனிய தனிய நீங்கள் கடவுளோடு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவை கட்டியெழுப்ப வேண்டிய காலத்தின் கட்டாயத்துக்குள் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மான ஜபத்தில அப்பான ஜபத்தில வாழக்கூடாது, அது அவங்களுடைய கடமை, அவர்கள் ஜபிப்பார்கள். ஆனால் நீங்கள் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வளர்ந்து வருகிறவர்கள், நீங்கள் தனியத்தனிய கட்டாயமான நேரம் எடுத்து ஜபிக்க வேண்டும். மனவா ஜபிக்கிறாரு, கத்தாவே ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதா? ஒன்பதாம் வசனம்,
தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார்.
மா யாரல் இதை திருப்பி சொல்றா, பட்டி அழுத்தமா டொச்சில சொன்னாங்க, தமிழ்ல சொன்னாங்க, இங்கிலீஷ்ல சொன்னாங்க, சிங்களத்தில் சொன்னாங்க, வடிவா கையப்படி சொல்லுங்க, நீங்க ஜெபிச்சால் கத்தர் கேட்பார். எனக்கு கேட்கல, சாப்பிடாம வந்திருக்கீங்க, ரெண்டு மணி தானே காலையில் சாப்பிட்டுருப்பீங்க, சாப்பிடலையா? சாப்பிடாட்டி ஆவி உச்சாகமா தானே இருக்கும், மாமிசம் தானே சுதந்திருக்கும். பக்கத்தை கையை பிடிங்க, வலது கையை கண்ணை பாருங்க, கண்ணை பாருங்க, வலது கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபத்தை கத்தர் கேட்பார். எத்தனை நினைக்கிறீங்க அந்த ஜெபத்தை கத்தர் கேட்பார்? ஜெபத்தை கேட்பார்ன்றாங்க, மட்டும் கையை ஏற்றி ஆமே சொல்லுங்க, ஆமேன். இது யாரு சொல்லுவாங்கன்னா, ஜெபிக்கிறாங்க மட்டும் தான் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறார்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க, அந்த ஜெபத்தை கத்தர் கேட்பார். மனோபாவுடைய ஜெபத்தை கத்தர் கேட்டார். கத்தர் கேட்டு என்ன செய்கிறார்? திரும்பவும் அப்பேராறார். எப்படி என்றால், மனோபாவுடைய மனைவி தனியாக வயலில் இருக்கிற பொழுது திரும்பவும் அவர் தரிசனமாகிறார். திரும்பவும் தரிசனமாகின உடனே அவ ஒரு கதையும் கேட்கல, அவர்கிட்ட ஓடி வந்து புருஷன் சொல்றாள், அப்பா 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 அத்தையால் வந்திருக்காரப்பா, அண்டைக்கு வந்தவர் தான் இவர், அண்டைக்கு வந்தவர், அன்னைக்கு நான் நேரத்தில் சொன்னேன், அவரே வந்திருக்காரப்பா. என்னோட நீங்க உங்கட கதையை நம்பவே இல்லாத, உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு, அது ஒரு பிரச்சனை. இப்ப எத்தனை பேர் பாத்துருக்கீங்க தூக்கணாங்குறை கொடு, தூக்கணாங்குறை கொடு பாத்துருக்கீங்களா? தெரியுமா, ஒரு மரத்தில் எத்தனை இருக்கும்? நிறையா இருக்கும். ஏன் அது நிறையா இருக்கு? விளையாடுங்க, தேனி வந்து வேற கதை, அது அது பெண்களுக்கு ஆதரவான கதை. இப்ப இதுல தூக்கணாங்குருவி வந்து ஆண்களுக்கு ஆதரவான கதை. எல்லாம் கடவுள் தான் படைச்சு வச்சுக்கிறாரு படிப்புக்கு, மிருக ஜீவங்களை பார்த்து நம்ம படிக்கணும். இந்த தூக்கணாங்குருவி கூடு வந்து ஒரு கூட்டை ஆண் கட்ட வேணும், ஆண் கட்டி அது பெண்ணுக்கு அந்த கூடு சக்திஸ்பை என்றா தான், திருப்தி என்றா தான் அவரோட சேர்ந்து குடும்பம் நடத்தும். இவர் என்ன செய்வாரு, ஒரு கூடு கட்டுவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அது எப்படி மாடி வீடு வச்சு இப்ப ஐரோப்பியாவில் கட்டுற வீடு மாதிரி தான், கிட்டத்தட்ட அபூர்வமான வீடு அது. அப்படி நான் கட்டி தண்ணி உள்ள போகாம கூட்டுக்குள்ள எந்த ஒரு காலத்திலையும் வாழக்கூடிய விதமாய் கஷ்டப்பட்டு கட்டி மனைவி இன்வைட் பண்ணுவாரு. அந்த பாரம்மா உனக்கு ஒரு வீடு கட்டிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிருக்கிறேன். அது வந்து பார்க்க வேறு இறங்கி கூவா அப்படி எல்லாம் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு சொல்லும், இது சரி வராய் வீடு. அப்ப நீ வாழ மாட்டேன், நல்ல ஒரு வீடு கட்டப்பா, இது அந்த வீடா, அது போயிரும். திரும்ப அவர் இன்னொரு வீடு கட்டுவார். ஏழாவது வீட்டுலதான் அதே கூடுதான், அது முதல் கட்டின கூடு மாதிரி தான் இருக்கு. ஏழாவது கூடும், ஏழாவது கூட்டுலதான் அந்த பெண் குருவி ஆண் குருவியோடு சேர்ந்து வாழ சம்மதிக்கும். ஒரு மரத்துல 45-50 கூடுகள் தொங்கும். அதுல குடியிருக்கிற குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா 3 இல்லாட்டி 4 தான். அதெல்லாம் மிச்சம்லாம் கட்டி வச்சிருக்கு. அதுல என்ன சொல்ல வாரேன்னா, சில பெண்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா மனோவோட மனைவி, மனோவோட மனைவியை மனோவா தெளிவாய் புரிந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான். ஒரு ஜெனுவினான பார்ட்னர்ஸ். கணவன் மனைவி எப்பவுமே கடவுளுக்கு முன்னாலையும் சமூகத்துக்கு முன்னாலையும் உண்மை உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி ஒரு கதையை சொன்னால் இது பகுடியா வெற்றியா, கத்தர் வந்து என்ன அப்படி அப்படி என்னன்னு பேசினார், என்னட்ட பேசிருக்கலாமே. சில நிறைய விஷயங்கள் வந்து அதாவது ஆச்சரியமான விஷயங்கள், அதிகமான விஷயங்களை வேதாகமம் முழுவதும் பார்த்தால் பெண்களுக்கு தான் கடவுள் காண்பித்திருக்கிறார். அவை பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாயும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். அந்த செய்தியை நீங்கள் முன்வைக்கின்ற முறை, இந்த மனைவி துரிதமாய் ஓடி தன் கணவனிடத்திலே சொன்ன போது கணவன் என்ன செய்யறார் வாசிக்கலாம்.
அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய்,
அங்க ஒரு கேள்வியும் இல்ல பார்வையும் இல்ல, இவர் வந்து மனைவி பின்னால போய்
அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரியோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில்
கேள்வியை பாருங்க, இந்த ஸ்திரியோடு பேசினது நீதானா? அதற்கு அவர் ஆம், நான் தான். ஓகே, தொடர்ந்து போங்க.
அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்?
அப்ப இவர் நம்பிட்டார் பிள்ளை பிறக்க போகிறது. நீங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும். நிறைய பேர் எப்படி சுவிசேஷம் சொல்றா, எத்தனை துண்டை தான் போடுது இந்த வீட்டுக்கு, இதே உண்ட போட்டுடுவோம், போடா போ வந்தாவா, அதை கரைச்சிக்கப்படுற. நாங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் இன்று இல்லாட்டியும் நாளை, நாளை இல்லாட்டியும் வார மாசம், வார மாசம் நீங்க ரசிக்கப்பட்ட மாதிரி தான். மலடி மலடி பிறக்காது, ஆனா பிறந்துட்டு. அல்லேலூயா. நாங்களும் ஏதோ கடவுளுடைய கிருபையினால் ஐரோப்பியாவுக்கு வந்து ரசிக்கப்பட்டு இந்த கிருபையின் ஆலயத்துக்கு வந்து கிருபையா சேர்ந்துட்டோம். கிருபையின் ஆலயத்தில் இருக்கிறதே கத்தர் நம்ம கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கிருபையை ஒரே நாள் நீங்கள் எடுக்கவில்லை, காலம் கடந்தது. நீங்கள் உங்களிடத்திலே சுவிசேஷத்தை சுமந்து வந்தவர்களை இம்சைப்படுத்தினீர்கள், தூசித்தீர்கள், அவமதித்தீர்கள், அடித்தும் இருப்பீர்கள். ஆனாலும் கடவுள் உங்கள் மேல் வைத்த திட்டம் பெரிதின்றபடினால் கிருபையா ரசித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப மனோவாக்கு தெரிந்துட்டு புள்ள பிறக்க போகுது. ஓகே, ரெண்டு கேள்வி கேட்கிறாரு, ரெண்டே ரெண்டு கேள்வி, அதான் பிரசங்கம். பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும்,
நடத்த வேண்டும் என்று கேட்டார்.
எப்படி நடத்த வேண்டும், நடத்துறா என்ன, வளர்க்கறா என்ன? நீங்க ரசிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க எப்படி வளர வேண்டும், எப்படி நடக்க வேண்டும்? இல்லாட்டி உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய வாலிப பிள்ளை இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள், எப்படி நடத்துகிறீர்கள்? இந்த ஜெபம், இந்த வேண்டுதல், இந்த தெளிவு, இந்த அறிவு மிக மிக முக்கியம். ஆண்டவரே, நீர் எனக்கு பிள்ளையை தரப்போகிறீர், அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும்? வளர்க்கிறென்றால் பிள்ளைய வளர்க்க கூட சொல்லணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது. எப்படி முடிவெட்டணும், முடிவருக்கு முடிய வெட்டேலாது. இவருக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு ஆள், இவருக்கு நசரேயன். அவை எப்படி உடுத்தணும், எப்படி மற்றவர்களோடு கதைக்க வேணும், எப்படி பார்க்க வேணும், எதை பார்க்க வேணும், எதை பார்க்க கூடாது, எதை சாப்பிட வேணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்க வேணும், எதை குடிக்க கூடாது, நம்ம யார் என்று பிள்ளைக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். நான் ஒரு லொஜிக் தான் இது, ஆனா காம்ப்ளிகேட்டான லொஜிக். எல்லா லொஜிக்கும் வந்து ஒன்றோடு பொருந்தும், அதான் லொஜிக். நான் இப்ப சொல்ல போற லொஜிக் வந்து காம்ப்ளிகேட். படைய கேட்டுக்கொள்ளுங்க, அம்மா அப்பா வீட்டில் ஒரு மணித்தியாலும் ஜபிச்சா, அம்மா அப்பா, நான் ஐரோப்பியாவில் கேட்கிறேன், அம்மா அப்பா ஐரோப்பியாவில் உலகம் முழுக்க இதுதான் லொஜிக். ஆனா ஒவ்வாமையான லொஜிக் அது, காம்ப்ளிகேட்டான லொஜிக், கிரிட்டிக்கலான லொஜிக் அது. அம்மா அப்பா வீட்டில் ஒரு மணித்தியாலும் ஜபிச்சா பிள்ளைகள் 10 நிமிஷம் ஜபிப்பார்கள். அம்மா அப்பா வீட்டில் 10 நிமிஷம் டிவியோ போனோ பார்த்தால் பிள்ளைகள் 2 மணித்தியாலும் பார்ப்பார்கள். ஒரு மணித்தியாலம் ஜபித்தால் அம்மா அப்பா, பிள்ளைகள் 10 நிமிஷம் ஜபிப்பார்கள். அம்மா அப்பா 10 நிமிஷம் டிவியோ போனோ பார்த்தால் பிள்ளைகள் 2 மணித்தியாலும் பார்ப்பார்கள். சொல்லுவார்கள், நீங்கள் ஏய் நித்தாடு டிவிய, போன நித்தாடு, ஏ நீங்க பார்க்கலையா, நீங்க 10 நிமிஷம் பார்த்ததை சுட்டி சுட்டி காட்டுவாங்க, 10 நிமிஷம் தான் நீங்க பார்த்து அதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு மணித்தியாலம் ஜபிச்சிருக்கிறீங்க, அதை சொல்லி அவன் 4 மணித்தியாலம் ஜபிக்கிறாக்கள் கிடையாது இந்த காலத்தில். அப்ப உங்களோட ஜபம், உங்களோட வேத வாசிப்பு, கடவுளோடு நீங்கள் சிலவழிக்கின்ற நேரங்கள், காலங்கள் அதிகமா இருக்க வேண்டிய காலத்துக்குள் இருக்கிறோம். ஏடா பிள்ளைகள் நல்லா வளர வேணுமென்றான், பிள்ளைகள் தகப்பன் பிள்ளை உறவுன்றதை வேதத்தில் நீங்க வடிவா வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எடுத்துக்காட்டுகிறார், என்னை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள். இதுதான் பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு. நான் படிக்கல, அதுக்காக இந்த பிள்ளைகள நானே ஏலவன் தான் செஞ்சான், நீ 10ஆம் ஆண்டோட போதும் என்று பிள்ளைகளை நித்தாட்டல் ஒரு அப்பாவும். நான் ஏலவன் படிச்சுக்கமானே, நீ டாக்டராவா, நீ என்ஜினியராவா, நீ ஒரு லோயராவா, அவனை என்னை விட மேலாக படிப்பு. அதான் இயேசு சொன்னார், என்னை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள். அதான் உண்மையான தாய் தகப்பனுடைய இருதயம். ஆமென். அவை உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்கின்ற உத்தரவாதம் உங்களோட கையிலான் இருக்கு. ஓகே, இருக்கட்டும். இப்ப எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், சாப்பாடு விஷயம் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில திரும்பவும் கடவுளுடைய கடவுள் தான், கடவுள் மனோபாக்கு போதிப்பார். இன்னொரு பிரசங்கம், ஒரு பிரசங்கம், நீங்க நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறீங்க, இன்றைக்கு ஒரு பிரசங்கம் கேட்கறீங்க. அல்லேலூயா. இந்த பிரசங்கம் உங்களுக்கு கேட்கக்கூடாது, விளங்கணும். விளங்குதா கேட்குதா? மைக்கில் கேட்கிறபடியா கேட்கும், ஆனா செய்தியை நீங்க விளங்கி கிரகித்துக் கொள்ள வேண்டும். விளங்கி கொண்டால் நல்ல தீர்மானங்களை எடுக்கலாம். மனோபா எப்படி நடத்த வேண்டும் என்றால், பிள்ளைகளை அவர் சிம்சோனை ஒரு நசரேனாக, நசரேன் என்றால் கிட்டத்தட்ட ஆசாரியனுடைய லெவலில் இருந்து கொஞ்சம் கீழே, அவ்வளவுதான், ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஆளவர். மனதில் நல்லா பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளிப்பட்டும் தேவனுடைய சபை கூடுகிற ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எந்த நாள்ல தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் சபையிலே கூடி வர வேண்டும். வேற வேலையில் வேற பாட்டி கொண்டாட்டம் திருவிழாக்களா நேரம் கொடுக்க கூடாது. ஆனா அதிகமாய் வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், பர்த்டே பாட்டினா காலையிலிருந்து பின்னரம் மட்டும் சளைத்து போகாமல் குடித்துக் கொண்டு தின்று கொண்டிருப்பார்கள். ஆராதனைக்கு வந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிந்தவுடனே மணிக்குடை பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. நீ ஆலயத்தில் இருக்க வேண்டியவன், எப்படி நடத்த வேண்டும் என்றால், நீ ஆலயத்தில் இருக்க வேண்டியவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ சபைக்கு போகிறவன், நீ பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றவன், நீ ஞானஸ்தானம் பெற்றவன், நீ சாட்சியாய் வாழ வேண்டும் என்கின்ற விதமாக அவனை நடத்த வேண்டும். ஆலயத்தில் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும், நசரேயனாக சாட்சியாக நீ வாழ வேண்டும், உன்னுடைய முடியை வெட்டக்கூடாது, எல்லாரும் வெட்டுவாங்க, அவர் வெட்டக்கூடாது. ஆனா நீங்க வெட்டுங்க, நீங்க நசரையில் இல்ல. இந்த விதமாய் அவனை வளர்க்க வேண்டும். இப்ப 13 அதிகாரத்தை முடித்து நான் சீக்கிரமாய் கடந்து போக விரும்புகிறேன். 13:24 படிங்க.
பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள்.
இப்ப பிள்ளை பிறந்துட்டு சிம்சோன் என்று பெயரிட்டாச்சு. ஓகே, பாசுங்க.
அந்த பிள்ளை வளர்ந்தது.
அந்த பிள்ளையே வளர்க்கல, வளர்ந்துட்டு. எப்படி வந்துட்டு?
வளர்ந்தது.
வளர்த்தாங்களா? வளர்ந்துட்டா? பிள்ளை வளர்ந்தது. எப்படி வளர்ந்திருக்கு பிள்ளை தெரியுமா? நீங்க போகக்குள்ள போகக்குள்ள பார்க்கலாம். இந்த பிரில்லியன் அறிவுல வளர்ந்துட்டு பிள்ளைகள். இப்ப இந்த போன்ல என்ன செய்யறது எனக்கு உண்மையா தெரியாது. என் மகன்டே, தம்பி உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் மகனே இதற்கா மாத்தி தரேன். இப்ப என்ன, எந்த போனை விட்டுட்டு இந்த மகள போனை கொண்டு வந்தான். இல்ல நம்பர், இந்த வெளிநாட்டு நம்பர் எல்லாம் போட்டு தந்துடுறாப்பா, அதெல்லாம் வருமாப்பா. ஒரு அடியில வருமன்றான். ஒரு அடியில வருமன்றா? அந்த அக்கௌண்ட போட்டானா போட்டா வந்துடலாம். நான் ஒரு சந்தேகத்துக்கு அடிச்சு பார்த்தேன். பாஸ்டர் நம்பர் இருக்கானு, பாஸ்டர் நம்பர் இருக்கு, பாஸ்டர் மகள நம்பர் இருக்கு. எழுதல அந்த அக்கௌண்ட போட்டு அந்த நான் பாவிச்ச போன அங்க இருக்கு. புது இந்த போன்ல போட்டு தந்துருக்கான். இது கொஞ்சம் நல்ல போன் உண்டு, ஆனா அதுவும் கூடாத போன் தான். இங்க வந்தபுறம் தெரியும் அந்த கமரா வேலை செய்தல. அந்த அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள். இங்க பார்க்கிறோம் 24 வசனத்திலே பிள்ளை வளர்ந்தது. பிள்ளைய வளர்க்கல, அது வளர்ந்துட்டு. எப்படி வளர்ந்துட்டு? எல்லா பிள்ளையும் வளர்ற மாதிரி அந்த பிள்ளையும் வளர்ந்துருக்கு. கவனிங்க, வளர்ந்து வர பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் வளர்றது போல நீங்க வளர முடியாது. எல்லா பிள்ளைகளும் வளர்றது போல நீங்கள் வளருவதற்கு இந்த சபைக்குள்ளே வரவில்லை. உங்களுடைய வளர்ச்சி வித்தியாசம், உங்களுடைய வளர்ச்சி வினோதம், உங்களுடைய வளர்ச்சி அதிசயம். உங்களுடைய நீங்க பிறந்ததே அதிசயம். நீங்க ரட்சிக்கப்பட்டது, அது மகா ரட்சிக்கப்பட முதல் இலங்கையிலிருந்து நீங்க வந்தது அது ஒரு அதிசயம். இலங்கையோ இந்தியாவோ நீங்க எங்க இருந்தாலும் ஐரோப்பியாவுக்கு வந்தீங்களோ நீங்க வரக்கூடிய ஆக்கள் கிடையாது. தேவன் உங்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இங்க வந்து ரட்சிக்கப்பட்டது ஒரு மறுபடி புள்ளப்பத்த மாதிரி நடக்கக்கூடாதது நடந்துட்டு. இப்ப பல பிரசங்களை கேட்டு இருக்கிறீங்க. அதுல ஒரு பிரசங்கம் போயிட்டு இருக்கு. பிள்ளை வளர்ந்தது. எப்படி வளர்ந்தது? அப்பா கடவுள் சொன்ன மாதிரி பிரசங்கத்தின்படி பிள்ளை வளரல. முடி வளருது, முடி வளருது, அறிவு வளருது, பலன் வளருது, விவேகம், இன்டெலிஜென், எல்லா அபிலிட்டிஸும் இருக்கு. ஆனால் ஆன்மீகம் மட்டும் வளரல. நசரனா தான் வளர்றான். குடும்பத்தில் ஜெபம் பண்ணி அவன் காணல. நம் வீட்டில் அம்மா அப்பா ஜெபிச்சதை அவன் காணல. வீட்டில் அம்மா அப்பா பைபிள் வியாக்கியானம் கொடுத்ததை காணல. ஆனா பிள்ளை வளர்ந்துட்டு. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறோம் என்பதனை சிந்திக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். என்ன KFC KFC மெக்னோடாஸ், அடுத்தது என்னமோ எல்லாம் சாப்பிடுறோம். இந்த இத்தாலியன் ஃபுட் பீஸா, பிட்டா, பிஸ்ஸா, பிட்டா, புட்டா என்றாங்க. பிள்ளைகள் வளர்ந்துருக்கு. இப்ப கொழும்புல நம்ம வளர்ந்த வேண்டாம். அங்க சிங்களம் தெரியாம இருந்தாலும் சிங்களம் தெரியணும். சிங்களம் தெரிஞ்சு தமிழும் தெரியணும். தமிழும் தெரிஞ்சு இங்கிலீஷும் தெரியணும். ஒரு பாசை ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவன் ஒரு பூரணமான மனிதன். ரெண்டு பாசை தெரிந்தால் அவன் ரெண்டு கட்டிக்காரன், டபுள், ரெண்டு விதமா யோசிக்கலாம். மூணு பாசை தெரிந்தால் அவனுக்கு எல்லாம் நிறைய நுழைஞ்ச இருக்கும். இவன் வந்து வளர்றான் பாருங்க. போக போக உங்களுக்கு விலங்கு எப்படி வளர்ந்தான்? எல்லா விதமான ஒரு மனிதனுக்கு தேவையான சகல விதமான அங்க அசைவுகள் எல்லாம் வளருகிறது. முடியும் வளருகிறது, அறிவும் வளருகிறது, பலமும் வளருகிறது, விவேகமும் இருக்கிறது. ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் வளர்ந்து போனான். கடவுளுடைய பிறக்கப்பட்டதற்காக இஸ்ரவேல் மக்களை இரட்சிப்பதற்கு, நீங்க இரட்சிக்கப்பட்டதற்காக கையை தட்டி பாட்டை படிச்சு காணிக்க கொடுத்துட்டு போறதுக்கா? அழிந்து போற ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு முதல் நம்ம பரலோகத்துக்கு போற ஆக்களா இருக்கணும். பரலோகத்துக்கு போறதுக்கு அறிவு வளர்ந்து பலன் வளர்ந்து நம்ம படிப்புல MBBA அந்த BA இந்த BA அதெல்லாம் எடுத்து போயிடாது. ஆனா அதுக்கு நான் எதிரி கிடையாது. அதோட சேர்த்து பிளஸ் ஆன்மீகத்திலையும் வளர வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். இப்ப 14 பிள்ளை வளர்ந்துட்டான் இல்லையா, பெரியால வந்துட்டான். வந்த உடனே இப்ப நம்ம என்ன சொல்லி வளர்க்கல பாருங்க, அவனுக்கு என்ன சொல்லி வளர்க்கல பாருங்க. முதலாவது போயிட்ட 14 முதலாம் வசனம் படிங்க.
சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து
பிள்ளையை வளர்க்கும் போது சொல்லி வளர்க்கணும். நீ யார கல்யாணம் கட்டணும்? நம்ம நாக்கிலே சொல்ற கல்யாண கதை. கல்யாணம் அவன் இந்த திம்னாத்துக்கு போனானா அங்க ஒரு பிள்ளைய கடந்து வந்து சொல்லிக்கான், அப்பா அவளை கட்ட போற. அவளை கட்டலடா நம்ம, டேய் டேய், அவள் வேறடா, வாங்க மக்கள், நீங்க யார கல்யாணம் கட்டணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும், கர்த்தருடைய சாட்சி உள்ள மனிதனா இருக்கணும், பரலோகத்துக்கு போகக்கூடியவனா இருக்கணும். என்னுடைய பிள்ளைக்கு நானும் சொல்றேன், சபைக்கு சொல்றேன். இப்ப இவன் என்ன செய்யறான், வளர்ந்துட்டான். வளர்ந்துட்டு இப்படி போயிட்டு வரக்குள்ள ஒரு பிள்ளைய கண்டான், கண்டவனே விரும்பிட்டான். விரும்பிட்டு வந்து அவன் கொஞ்சம் பரவாயில்ல, டீசென்டான பிள்ளை இப்ப இருக்கிற பிள்ளைகள விட. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு வந்து சொல்லுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டமா இந்த அறிக்கை துண்டு. அவன் என்ன செய்யறான், அம்மா பாட்ட சொல்றான், அப்பா திரும்ப படிங்க. நான் 14 உண்டு.
சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை
கண்டு
திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி,
அம்மா அப்பாவை நோக்கி,
திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை
கண்டுட்டன்,
அவளை எனக்கு கொள்ள வேண்டும்,
அவளை நான் கல்யாணம் கட்டணும். ஒத்த கல்லி அப்பாவி ஆறு அம்மா அப்பா சொல்லல பிள்ளைக்கு, நீ யார கட்டணும்? உங்களுக்கு தெரியுமா நீங்க யார கல்யாணம் கட்டணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நீதிமான இருக்கணும், துன்மார்க்கரோட நமக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த டிஸ்கோ கிளப்புக்கு பொப்பாட்டிக்கு போறவங்க போய் வைப்பாட்டிய கூட்டி வரக்கூடாது. அது வேற இது வேற. பெலிஸ்த பெண்டா, நம்ம ஜூதர்கள்ரா, இந்த தேவையில்லாத கதை கூடாது. கல்யாணம் நடக்கணும், இல்லாட்டி நான் அங்க போறேன், நான் போறேன். இனி கௌரவம் போயிருமே, இனி கௌரவம் போயிருமே, என்ன செய்யற? அவன் வா போ, கூட்டிட்டு போற இடத்துல போகக்குள்ள சிங்கம் ஒண்ணு குறுக்கால வரும். கேளுங்க, அதே சிங்கம் ஒண்ணு குறுக்கால வந்தோடனே நம்மளாக சொல்ல சிலவள தடையாக்கறையா போயிட்டு பிரச்சனை வந்துடும். அவன் தட்ட தண்ணி அடிச்சு சமாளிச்சு விட்டான். சிங்கத்தை கொண்டே ஓட்டான், பழத்துல வளர்ந்தா இருக்கான், செட்டியான பலசாரி. சிங்கத்தை அடிச்சு ஒரே அடி ஒந்த ஸ்போர்ட் சிங்கத்துல கதை முடிச்சு. நீங்க அப்புறம் வாசி பாருங்க. போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடாய் கல்யாணம் நடந்துட்டு, கல்யாணம் நடந்தோடனே அவன் அறிவாளின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. ஒரு விடுகதை சொன்னான், அந்த விடுகதையை விடுவிக்க யாராலும் முடியாது. அவ்வளவு அறிவாளியவன், அறிவுலையும் வளர்ந்தா இருக்கான், பழத்திலையும் வளர்ந்திருக்கிறான், அறிவுலையும் வளர்ந்திருக்கிறான். உண்மையா அந்த திருமணம் கடவுள் ஒரு காரியத்துக்காக செய்ய சொல்லுகிறார். அது தாய் தகப்பனுக்கும் விளங்கலன்னு வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அது அந்த ரூட்ல நான் வரல. இப்ப திருமணம் முடிஞ்சு விடுகதை சொல்லியாச்சு, விடுகதைக்கு விட இல்லை. அவனுடைய மனைவி, புது மனைவி, அந்த பெலிஸ்திய பெண் அவனை வெகுவாய் அலட்டி 7 நாளைக்கடல விட எடுத்தான். ஒரு விட சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு. சொன்னே அவளுக்கு இப்படி சொல்றாள், அப்பா 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 மாப்பிள்ள விடைய சொல்லிட்டாரு. விடைய சொன்ன அவர் என்ன செஞ்சார், ஊர்ல இருக்கிற வாலிபர்லாம் கூப்பிட்டு, இதுதான் நம்ம மாப்பிள்ளோட விடுகதைக்கு விடை, நீ போய் சொல்லி 30 மாற்று வஸ்திரத்தை வேண்டிக்கொள். அவர்கள் வந்து சொன்னார்கள், மாப்பிள்ள விடுகதைக்கு விடை கண்டாச்சு, ஆகவே எங்களுக்கு 30 மாற்று வஸ்திரம் தர வேண்டும் சொன்ன உடனே அவன் சிறான் மிகவும் என்ன ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டு கடவுளோட தொடர்புள்ளாட்டி கொஞ்சம் என்ன சொல்ற நீங்க இங்க சரியான
ட்ரெஸ்ஸா? சரியா, ட்ரெஸ்ஸா ரஸ் என்ன சொல்லுவீங்க? டொச்சரை சொல்லுவீங்க? த்ரைஸ் அப்படியா? சரியா, நான் உச்சரிச்சு பிள்ளைய என்னம்மா என்ன உச்சரிப்பு? ஜெபம் இருந்தா த்ரைஸ் வராதுன்னு சொல்லுங்க. சொல்றாக்கள் ஜெபம் இல்லாட்டிதான் வார கடவுளோட இருந்தா த்ரைஸ். அவர் சிறுவனுக்கு கூட சந்தோஷமா தான் இருந்தார், அவர் த்ரைஸ் வரல. இது நம்ம நாக்கள் என்னத்தை எடுத்தாலும் அவர் த்ரைஸ் அரைக்கார், த்ரைஸ் அரைக்கார், ரைஸ் அரைக்கார், டயர்டா இருக்கார், என்ன விளங்குறாரு? சினம், கோபம். இவனுக்கு கடும் கோபம் வந்து அப்சலோனுக்கு போய் 30 பேரை பிடித்து வெட்டுறான். பாருங்க, ஜெபம் இல்லாத ஆக்களுடைய வாழ்க்கையில உருவாக்க பிறந்த நம்ம, ஆக்க பிறந்த நம்ம அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். 30 பேருடைய ஜீவியம் முடிகிறது அன்றைக்கு. 30 மாற்று வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு மாமா சொல்றான், நீ வேணா உன் கொஞ்சம் மனுஷன் உன்னோட மகளும் வேணா, நான் வாரம் போயிட்டு கோபத்தோட கோபமா போயிட்டான். வாழ்க்கையில ஏமாற்றம், தோல்வி. கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்ம வாழாத போது கை கட்டுறது வாய் கட்டாது. உங்களுக்கு விளங்கக்கூடியதா சொன்னா, சா நேர்னா ஒரு முழு சறுக்கும். ஏன்னா தேவனுக்கு பிரியமா வாழாத வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாய் போய்விடும். உங்களில் எத்தனை பேர் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கிக் கொள்ளுங்கள். கடவுள் எதிர்பார்க்கிறார் ஒரு முடலா வாழணும் என்று. கடவுள் எதிர்பார்க்கிறார் அவருடைய பிரதிநிதியா வாழணும் என்று. கடவுள் எதிர்பார்க்கிறார் அவருடைய சாட்சியாய் வாழணும் என்று. இப்ப எல்லாத்த தூக்கி எறிஞ்சிட்டு அவரு போயிட்டாரு. நான் சுருக்கமா கொண்டு வர செய்தியை 15 அதிகாரம் 1 வசனம் படிங்க.
சில நாள் சென்ற பின்பு,
சில நாள் சென்ற பின்பு
சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில்
அறுவடை காலம் வந்த போது இவருக்கு யோசனை வருது, நம்ம மனுஷரிக்கால் தானே போவோம் என்று. சரி வாசிங்க.
ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பொஞ்சாதியை காண போய், நான் என் பொஞ்சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவன் தகப்பனோ அவனை உள்ளே போக விட்டான்.
அவளுடைய தகப்பன் இவருடைய மாமா. அது தம்பி 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 எங்க போறாய்? எங்க போறாய்? இல்ல பொஞ்சாய நீ போன உடனே நான் அவளை வேறதொன்னு கட்டி கொடுத்துட்டேன், போகலாது. என்னது அநியாயம்? ரெண்டு பொஞ்சாதியே கல்யாணம் உண்டுதான். அல்லேலூயா, இருக்கீங்களா? கல்யாணம் உண்டு, ஞானஸ்தானம் உண்டு, ஓர்டினேஷன் உண்டு, எல்லாம் உண்டுதான். அது திருப்பி திருப்பி எடுக்கிறல. கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிட்டு லைஃப். ஏன்னா பிள்ளைய முறையா வளர்க்கல, பிள்ளைக்கு முறையா சொல்லிக் கொடுக்கல. ஆறு மனோ நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க கூட பிள்ளைகளுக்கு, நல்லது சொல்லி தராங்களா பிள்ளைகள்? அம்மா அப்பா சொல்லித்தரணும் பிள்ளைகளுக்கு, யார கல்யாணம் கட்டணும், யார் எங்க போகணும், எங்க போகக்கூடா, யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடா, நம்முடைய பிறப்பு என்ன, நம்ம வளர்ப்பு என்ன, நம்ம சபை என்ன, நம்ம தேவ ராஜ்ய சிந்தை என்ன, நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போற கூட்டம் இது, பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. நாங்க போ எங்க போயிடாது. அவன் ரசிக்கப்படாதவன், நம்மட ஃப்ரெண்ட் தான், பார்ட்டிக்கு போறான். அங்க போய் பார்ட்டி வைக்க கூட எத்தனை பேர் தெரியாம கொஞ்சம் சொட்டடிச்சிட்டு வாராக்கள் இருப்பாங்க சபையில, உங்களுக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு அது தெரியாத விஷயம் அல்ல. பாஸ்டருக்கு தெரியாத வரைக்கும் நீங்க நினைச்சுக்கொள்வீங்க இது பாஸ்டருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு அது தெரியும். அதான் ரகசியம். இது எங்க பாஸ்டர் வந்தவர் இதுக்குள்ள? இது பர்த்டே பார்ட்டி எங்க சொந்தத்துக்குள்ள நடந்தது? அப்ப குடிக்கும் போது பாக்குற சுற்றமற்ற அலலுயா பாட்டி நிக்காண்டு இல்லண்டா தான் ஒரு சொட்டு அடிச்சுக்கிறேன். அடிச்சிட்டு வந்து இங்க சும்மா அபிஷேகத்தில் ஆடுற என்ன அப்படியா? நீங்க இல்ல, சபைகள்ல இருக்கு. சப்போஸ் இங்க யாரும் இருக்கலாம், இருந்தா மனம் திரும்பிக் கொள்ளுங்க, உங்களுக்கு இன்னொரு பிரசங்கம் தேவையில்லை. இப்ப இவர் வந்து மாமனார் சொல்லிட்டாரு, அவ கல்யாணம் கட்டி கொடுத்துட்டப்பா நீங்க போகலாம். போகலாமா? நடக்காது இந்த விஷயம். அவனுக்கு இன்னும் கோபம் உண்டு. வந்து பாருங்க அவனோட வளர்ச்சியை பாருங்க, அந்த அளவு வளர்ந்திருக்கான்னு பாருங்க. 300 நிறைய பிடிக்கிறான். கட்டிக்காரனா கட்டிக்காரம் இல்லையா? இது எங்க பாவிச்சிருக்கணும்? சிங்கத்தை கொண்டது எங்க பாவிச்சிருக்கணும்? இந்த நிறைய பிடிக்கிறது எங்க பாவிச்சிருக்கணும்? தேவண்ட ராஜ்யத்துக்காய் மகிமையாய் பாவிச்சிருக்க வேண்டும். பல ஆயிரங்களை கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். சாத்தானாகிய பல்லு விழுந்த சிங்கத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு மாறித்தான் சீன் நடக்குது. இப்ப என்ன நடக்குதுண்டா, 300 நரிய பிடிச்சாச்சு. 300 நரிய எப்படி பிடிச்சாடு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒன்றுண்டா கூப்பிட்டா எப்படி பிடிச்சிருப்பாங்க, என்ன கயிறு எல்லாம் கொண்டு என்னண்டே பிடிச்சானு நானும் ஜோதிச்சு வச்சு பாக்குறேன். எனக்கு என்ன ஒண்ணும் முழங்குது இல்ல. 300 நரிய பிடிச்சி ரெண்டு ரெண்டா சோடி சோடியா வாழை பிடிச்சி கட்டி கடிக்காம இருந்திருக்கு அந்த நரி. அந்த வாழ்ல ஒரு பந்தம் வச்சு கட்டி எல்லாம் ஊழியத்துல பாவிச்சிருக்கலாம். உங்களுக்கு போல ஒருவேளை குறைவுள்ளாக்களா நீங்க பிறந்திருக்கலாம், ஆனால் தாளந்து இல்லாமல் ஒருதரும் பிறக்கல. அதுலயா கண்ணில்லாமல் பிறந்தவர்கள் பாடின லட்சக்கணக்கான பாடுதான் இன்றைக்கும் கிறிஸ்தவ சபைகளில் ஒழிக்கிறது. கண் தெரியாது பாடினார்கள். கால் இல்லாதவன் கையில்லாதவன் எத்தனையோ சித்திரங்களை கீறியிருக்கிறார்கள். காது கேளாதவர்கள், ஏன் உங்களை கண் தெரியாதவர்கள் அடிக்கிற மெஷின் படிக்கிற மெஷினை கூட கண்டுபிடித்த பிரில் மிஷின் இங்கே தான் இருக்கு நினைக்கிறேன். அதுவும் ஒரு கண் தெரியாதவன் தான் கண்டுபிடித்தான். ஒருவரும் குறைவோடு பிறந்திருக்கலாம், ஆனால் தாளந்து இல்லாமல் பிறந்திருக்க மாட்டீர்கள். உங்களோட தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் பயன்படுத்த பின்னிக்க வேண்டாம். அதை பரிசுத்தமாய் கடவுளுடைய வழிநடத்தலோடு ஜபத்தோடு ஆயத்தத்தோடு உண்மையாய் பயன்படுத்தினீர்கள் என்றால் பல ஆயிரங்களை கொள்ளை பொருளாய் தேவன் உன் கையிலே கொடுப்பார். 300 நரிய பிடிக்கிறான், பந்தம் கட்டுகிறான், அங்கு விடுறான், வயல் தோட்டம் துறவு எல்லாத்தையும் அழிக்குது. இதுக்கா கடவுள் வர பிறகு வச்சு உங்களதான் கேட்கிறேன், இதுக்கா நீங்க ரசிக்கப்பட்ட உங்களோட வாயின் வார்த்தையால இத்தனை பேர் நமக்கு இந்த சபையும் வேணாம், இந்த பிரசங்கமும் வேணாம், ஆளை விட்டா போதும் சாமி, என்ன கதையை கதைக்குது அந்த புள்ள, எனக்கு நல்லா வளர்க்கலையா பழக்கலையா. சில பாப்பாங்க பார்வை கொக்குண்டா செத்துரும் அப்படி பார்க்க, இப்படி பாக்குறாரு. என்ன ஐடியாண்டா, இவன் எல்லாத்தையும் அழிச்ச பிறகு அந்த வயல் சொந்தக்காரெல்லாம் வருவாங்க, வந்து கேட்பாங்க, இது யாரு பத்த வச்சபடி என்று சொன்ன உடனே சிம்சனோட சொல்ல மாட்டாங்க. அந்த ஊர்ல பேரும் திம்னாத்தான், அந்த அப்பா மாமாட பேரும் திம்னாத்தான். திம்னாத்தினுடைய மருமகனாகிய சிம்சோன் இதை செய்தான் என்பார்கள். அவர் என்ன செய்வார்கள், டைரக்டா சிம்சோன் மாமாட வீட்டை போய் மாமாவையும் சிம்சோன் மனைவி அவ கல்யாணம் அடிக்கிறான், அவையும் தூக்கி வச்சு வெட்டி சங்கரிச்சு நெருப்பாள சுட்டு பெரிய அட்டாசம் பண்ணிட்டான். அவர் இவன் போவாங்க, இதுக்கா பிறந்த நீங்க, பழிக்கு பழி ஒன்றையும் என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த வசந்தம் வாசிங்க. நான் இங்க தூரம் வந்துட்டேன், 16 நிக்கிறேன், 16-15 நிக்கிறேன், 6 வசனம்.
இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது,
இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தன் கேட்கிற போது,
திம்னாத்தினுடைய மருமகனாய சிம்சோன் தான் அவனுடைய பொஞ்சாரியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள்.
சுட்டெரித்தார்கள், அக்கினியால் சுட்டெரித்தார்கள். இப்ப மாமன கதையை முடிஞ்சு, மனுஷன் கதையை முடிஞ்சு. அடுத்த வசனம்,
அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால், நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று,
பழிக்கு பழி வேண்டாமல் விடமாட்டேன். நம்ம சொல்ற கதையாது, இதுக்காக நம்ம ரசிக்கப்பட்டோம். இப்படி குடும்பத்துக்குள்ள சபைக்கு வராங்க, இல்லாட்டி யா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது ஒரு சம்பவத்துல உங்களை பழி வேண்டிட்டாங்க, பழி வேண்டாம் பை மிஸ்டேக் நடக்கலாம், இல்லாட்டி ஒரு வார்த்தை பிரியோம், இப்படி அவர்கள் செய்தபடியால் அதற்கு கட்டாயமாக நான் பழி கொண்டுவேன் என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்துக்கு போறாக்கள் இல்லை, ஆண்டவருடைய வருகையை பார்க்கிறாக்களும் இல்லை. ஆண்டவர் வருகையை பார்க்கிறாக்கள் ஓகே, அவர் தெரியாம ஆனா அப்படிதான் வளர்ந்துருக்கணும். அப்படி வளர்க்கல் என்றால் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன நடக்கிறது, பழிக்கு பழி வேண்டுவேன் என்று சொல்லி 8 வசனம் படிங்கம்மா,
அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி,
அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி,
பின்பு போய் ஏட்டாம் ஒரு கண்மலை சந்திலே குடியிருந்தான்.
ஒரு கண்மலை சந்தியில குடியிருந்தாரு. தொடர்ந்து படிங்க,
அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி.
இப்ப இவன் செஞ்ச அநியாயத்துக்கு யூதா கோத்திரத்துல கதை முடிய போகுது. நன்றா கவனிங்க, ஒருவருடைய ஜெப குறைவு, ஒருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி குறைவு, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி பார்வை குறைவு, தரிசன குறைவு, விசுவாச குறைவு இன்னொருவரை பாதிக்கும். ஜூதாவை பாளையமலைக்கு சுற்றிருக்கிற பொழுது அவர்கள் என்னப்பா, அந்த காலத்திலே பெலிஸ்தர்கள் தான் இஸ்ரவேலர்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுக்கு கீழே, அவர்கள்தான் பெரியாக்கள், அவர்களோடு அனுசரித்து தான் போக வேண்டும். இப்ப நீங்க செய்யற மாதிரி நம்ம வந்தாக்கள் ஜெர்மன் சட்ட திட்டத்தை தான் மதிக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும், நியாயமா நடந்து கொள்ள வேண்டும், அநியாயமா நடக்கக்கூடாது. ஆனால் சிம்சோன் அநியாயம் செய்தார் என்று சொல்லி பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஜூதாவுடைய பட்டணத்துக்குள்ளே வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு சபையில பிரச்சனை வந்தா இன்னொரு சபை பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தா இன்னொரு குடும்பத்தில் பிரச்சனை, அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு. என்ன நடக்குது என்றால், வாசிங்க தொடர்ந்து.
அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம்
இறங்கி
லேவி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தது என்ன என்று.
இதுக்கு இவங்க போகவே இல்லை. ஒரு ஆள் செய்யற பிழை சபையை பாதிக்கும். சபையில் இருக்கிற ஒரு ஆள் விடுகிற முறைகேடான வாழ்க்கை முழு சபையையும் அது பாதிக்கும். இது குடும்பம், தேவ ராஜ்யத்துக்கு நில, அது தேவ ராஜ்யத்தையும் பாதிக்கும், உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும், சபையை பாதிக்கும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அது பாதிக்கும். பரிசுத்தமாய் வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும், சாட்சியாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இப்ப அவங்க எல்லாரும் வந்து பிடிக்கிறாங்க, சூழ்ந்திருக்கும் பொழுது இப்படி இவரை தான் தேடுறாங்க. சிம்சோனை எங்களுக்கு பிடிக்கணும், சிம்சோன் தான் இப்படி எல்லாம் செஞ்சதாம், அவர் எங்களுக்கு பிடித்தத சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ஐயா ஐயா அது நாங்க இல்ல, ஐயா ஐயா அது நாங்க இல்ல, நாங்க சிம்சோனை பிடிச்சி தார உங்களுக்கு, எங்கள் மேல் படையெடுத்துறாதீர்கள் என்று அவர்களுடைய மன்றாட்டை கேட்டு அவர்களை நிறுத்தி சிம்சோனை போய் சொல்லுவார்கள். சிம்சோன் ஒரு மலையில குந்திட்டு இருக்காரு இல்லையா, அவரை சொல்லுவாங்க, வாங்கப்பா நீ ஏன் அப்படி அநியாயம் செஞ்சாய், அநியாயமா அவர்கள் செய்ததுக்கு செய்திருக்கிறேன், அவர்கள் செய்ததுக்கு செய்திருக்கிறேன், அந்த வந்துட்டானே பிடிச்சிட்டு போறானே, நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்களே எனக்கு, படைய வாய்ச்சி பாருங்க பிறகு, நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்களே எனக்கு, நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்ப உன்னைய பிடிச்சா உங்களை கொடுக்கற மட்டும் தான் வேலை, நாங்க உனக்கு அடிக்கவோ உனக்கு மேல விழவோ நாங்க மாட்டோம்னு சொன்னே, ரெண்டு புதிய கயிறு வேண்டி அவனை கட்டி பெலிஸ்தரிடத்திலே கொண்டு கொடுப்பாரு. கொடுக்கற பொழுது நீங்க இடையிடையே வாய்ச்சி பாருங்க, இடையிடையே இடையிடையே உங்களை மாதிரி என்ன மாதிரி நமக்கு மாதிரி சிம்சோனுக்கு இடையிடையே ஆவியானவர் வந்திருக்காரு. அழலுயா சொல்லுங்க, அழலுயா. ஒரு ஒரு உசாரான ஒரு விறுவிறுப்பான கட்டங்கள், உபவாச கூட்டங்கள், ராவுளிப்பு கூட்டங்கள், பைபிள் கேம்ப்ல, ஒரு வாலிப முகாம்ல, இப்படியான இடங்கள்ல ஆவியானவர் எங்கள் மேல் ஒரு உணர்த்துதலை தாராரு, இப்பயே தந்துட்டு இருக்காரு. அழலுயா. அப்படி வரும்பொழுது ஆவியான வந்தவனே அங்க துள்ளி குதிச்சு பாஞ்சா அப்படிலாம் நடக்கல. உண்டும் கயிறெல்லாம் அறந்து போனது இல்லடா, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமா ஆவியானவர் அவனை சந்தர்ப்பம் கொடுக்கிறார். உங்களுக்கும் பல சந்தர்ப்பங்களை ஏற்கனவே கர்த்தர் தந்திருக்கிறார். இது சிலருக்கு கடைசி சந்தர்ப்பமாய் கூட இருக்கலாம். மனம் திரும்பிக் கொள்ளுங்க, கடவுளுக்கு பரிசுத்தமாய் வாழுங்க, சாட்சியா வாழுங்க, பெருமதியான ஒரு வாழ்க்கை, முடல் முடலா வாழுங்க, இயேசுவை என்னிலே பார்க்கக்கூடிய விதமாய் வாழ வேண்டும். அதான் சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் புறஜாதியார், என்னிடத்தில் இயேசுவை காண வேண்டும். அதற்குத்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம், கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். இப்ப இவரை பிடிச்சு கூட கொடுத்துட்டாங்க, கொடுத்தா வந்தாக்கள்ல கிட்டத்தட்ட 1000 பேரை பச்சை தாடை எழும்பால அடிச்சே கொண்டு விடலாம். யாரு? சிம்சோன். பச்சை தாடை எழும்பால் 1000 பேரை அடித்துக் கொண்டு போட்டான். அந்த வசனத்தை வாசிக்கத்தான் வேணும், 17-18.
அப்படி சொல்லி தீர்த்த பின்பு தன் கையில் இருந்த தாடி எலும்பை எடுத்து விட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பேரிட்டான்.
1000 பேரை கொண்டு போட்டு பேரும் வச்சிட்டான் அந்த ஊருக்கு. சொல்லுங்க, 18.
அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
இப்பதான் பிறந்ததுக்கு முதல் ஜபம். எப்பது? இப்ப நீங்க பாத்திருப்பீங்க ட்விட்டர்ல, அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்தது. ஆஸ்திரேலியாவில் ஒரு அம்மா ரசிக்கப்பட்டு சபைக்கு போனான், அந்த வெள்ளக்காரம்மா, ஆஸ்திரேலியன் அம்மா, சபைக்கு போய் சபையில் ஏதோ பிரச்சனை, அவன் சபைக்கு போறதை விட்டுட்டான். விட்டுட்டு கிட்டத்தட்ட 13 வருஷமும் 8 வருஷம் ஏதோ சம்திங் அவ சபைக்கே போறல, அவட லைஃப் அவ வாழ்ந்துட்டு போறா. இந்த காட்டு தீ வந்தாப்ப அப்படியே வந்து அவட வீட்டுக்கு மேல ஒரு மரம் விழுது. விழுந்தடனான் ஜீசஸ் கூப்பிடும். அப்பதான் அந்த மனுஷக்காக தான் அந்த காட்டு தீ வந்ததோ தெரியாது. அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறா, நான் 13 வருஷமா சபைக்கு போகாம இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா தேவன் எனக்கு திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். எத்தனை பேர் வீட்டுக்கு மேல தீ விழுந்தா தான் சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது. சிலாக அப்பா நீ ஜெபிக்கிற, எப்ப ஜெபிக்கிற, இவர் எப்ப ஜெபிக்கிறாரு, இவர் எப்ப ஜெபிக்கிறாரு, 1000 பேரை கொண்டிருக்காரு, வெற்றி, நல்ல சக்சஸ் லைஃப், பெரிய வெற்றி, கட்டி வீர வீர வீரன் வீரன் நல்ல ஜெய வீரன். இப்ப தாகமா இருக்கவருக்கு சாக போறாரு. சிலாக சாகக்குள்ளதான் இயேசுவே என்று கூப்பிட போறீங்களோ தெரியாது. என்ன ஐடியா கூட சிலாக்கள் எப்ப கூப்பிடுறா, ஆபரேஷன் தியேட்டருக்கு, நீங்க உங்களோட ஹோம் ஆபீஸுக்கு இருக்கு, ஹோம் ஆபீஸ் தான் உங்களோட மெடிக்கல், எல்லாரும் இன்சூரன்ஸ் பண்ணி தான் இருக்கீங்க. இன்சூரன்ஸ் பண்ணிருந்தா ஒரு உங்களுக்கு வருத்தம்டா ஒரு டேர்மி தந்து போவீங்க. அங்க போனோடனே அவன் சும்மா மேலால செக் பண்ணுவான், ரத்தத்தையும் யூரின் எடுத்து செக் பண்ணி போட்டு உங்களுக்கு துண்டு வருமெண்டுவான். நீங்க துண்டு வர வந்தாரு வராடி போனேன், நம்ம அந்த இன்சூரன்ஸுக்காக கட்டாயம் போகத்தானே போயிட்டு வந்துட்டீங்க. துண்டு வருது ரெட் எழுத்துல, டேஞ்சர் உங்களுக்கு நிலைமை மோசம், 3 ஆபரேஷன் இருக்கு. எத்தனை? 3டா. எனக்கா இப்பதான் ஆண்டவரே, அப்ப கடவுள் உங்களோட பேசணும் அல்லது நீங்க கடவுளோட பேசணும்டா, துன்பம் தந்தா தான் பேசுவீங்கடா, வாழ்க்கை முழுக்க துன்பத்தில் இருங்க. சொல்றது இவ்வளவு நாளைக்கு இவன் வந்து இதுவரைக்கும் ஜெபிக்கல, ஜெபிச்சதா எழுதல, ஜெபிச்சிருந்தா எழுதிருப்பார் ஆவியானவர். இப்ப எப்ப எழுத ஜெபிக்கிறான்டா, சாக போறான். நம்மளே நிறைய பேர் இப்படிதான் ஜெபிக்கிற, ஒரு ஆக்சிடென்ட் பட்டு காலக்கை உடைச்சதுக்கு போறது, ஆண்டவரே இது ஒட்டப்பா ஒட்ட அடையப்பா, ஆக்சிடென்ட் ஆக முதலே ஜெபிச்சுக்கோ, ஆக்சிடென்டே வராது. அல்லேலூயா. ஆவியார் சொன்னார் வெள்ளம் வருமுன் அணைய கட்டிக்க. ஜெபிச்சிட்டே போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில பாதிப்பே வராது. வேதத்தை வாசித்து வாழ்வீர்கள் என்றால் பாவம் செய்ய யோசிப்பீர்கள். வேதத்தை வாசிக்க யோசித்தால் பாவம் செய்ய யோசிக்க மாட்டாய். பாவம் செஞ்சுட்டே போயிட்டு இருப்பா. ஞாயிற்றுக்கிழமை வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, எவ்வளவு நாளைக்கு மன்னிப்பார், எவ்வளவு நாளைக்கு மன்னிப்பார். சரி நீ சாதனை மன்னிப்பார்னு வச்சுக்கொள்ளுங்க, உன்னை அழைத்தது நோக்கத்தை, நீ பிறந்தது நோக்கத்தை நிறைவேற்றாமல் செத்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? பரலோகத்தில் போய் நமக்கு கிரீடங்கள் கீடயங்கள் பட்டயங்கள் எல்லாம் சூட்டுகிற பொழுது நமக்கு ஒன்றுமில்லாமல் இருப்போமே. ஒரு பொறுமதியான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இப்ப சாகர தருவாயில புள்ள ஜெபிக்குது, என்ன ஜெபிக்குது, 18 வசனம் படிங்க.
அவன் மிகவும் தாகமடைந்து,
அவன் மிகவும் தாகமடைந்து
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
தேவரீர்,
தேவரீர்,
உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க.
இந்த பெரிய ரட்சிப்பு இதான், ரட்சிப்பு இதுக்காக கடவுள் அழைச்சாரு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்னதை நம்ம செய்யல, நம்ம ஏதோ செஞ்சிட்டு இது உங்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். தேவன் சொல்லலது, சீசரை உருவாக்க சொன்னார், நம்ம ஆரே உருவாக்கி வச்சிருக்கிறோம். பரலோகத்துக்கு ஜனங்களை சேர்க்க சொன்னார், நம்ம சபைக்கு தான் சேர்க்கிறோம். சொல்லிபடி சொல்ற ஆண்டவரே ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கேன், அவர் எல்லாரும் உண்டைய போலாவணும் என்று. இவர் வீர தீர சேல பாருங்க எப்படி விவரிக்கிறார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறேன், ரட்சிப்பாது இதுக்காக கடவுள் அழைத்தது. இப்ப கேட்கிறாரு, பெலிஸ்தனுடைய விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கையினாலே நான் சாகிறதா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா ஜெபத்தை பாருங்க, திருப்பி படிங்க, ஜெபத்தை ஜெபத்தை விட்டுறாங்க.
இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன்,
அப்ப கடவுள், ஒரு மனிதன் நீங்க எப்ப ஜெபிப்பீங்கன்றதும் அவருக்கு தெரியும். உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆசையா இருக்கிறார், பக்கத்தா கைப்பிடி சொல்லுங்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். உங்களோட கதைக்கு ஆசையா இருக்கிறாரு. எப்ப ஜெபிக்க போறீங்க? இன்னும் அப்படி ஒரு சூழ்நிலையும் வரல பிரதர், வந்தா ஜெபிக்கிறோம். அப்ப கதியா வரணுமா இல்ல ஜெபிக்க போறீங்களா இப்பவே? எப்படி அந்த டாக்டர் செக் பண்ணி துண்டு வந்து பிறகு அந்த துண்டு வந்த பிறகு உங்களுக்கு சும்மா இருதயம் வெளியில வந்து வந்து போகும், வதக்கண்டு வந்து வந்து போகும். கொரோனா வரல, இன்னும் வரல கொரோனா. அது எங்கேயோ யாரோ ரெண்டு ஒரு பேர் சும்மா நாங்க வந்த ரயில்லயும் அந்த மூத்த இப்படி ஒரு இதால கட்டி தந்தான், அவனை பாக்குறதா பயப்படுறான், அவனுக்கு கொரோனாவா இருக்கு. பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தாத்தான் ஜெபிப்போம்டா. அதான் அவட வாழ்க்கையில தொடர்ந்து இருக்குமே இல்ல, அது வந்தா நாங்க ஜெபிப்போம் கட்டாயம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது வர முதலே ஜெபித்துக் கொள்ளுங்கள், அது வர முதலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பேர், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, நம்முடைய குடும்பம் சீரழிவதற்கு முன்பதாய் மனம் திரும்பி ஜெபிக்க குந்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சத்ராதி துன்மார்க்கன் எங்களை பழிவண்டனோடு வருகிறவன், கர்த்தர் அற்புதமாய் எங்களை மறையப்பண்ணி காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஊழியம் செய்கிறவர்கள் பலவிதமான நெருக்கங்களுக்கு கூட போவோம், பலவிதமான பாடுகளுக்கு கூட போவோம். அந்த பாடுகளுக்கு கூட எல்லாம் போகிற போதெல்லாம் ஜெபமும் வேதவாசிப்பும் எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை கொல்லணும் என்று வருகிறவன் எங்களை விட தூரமாய் போக கர்த்தர் கிருபை கொடுப்பான். அவனை கண்ணோட மறந்து போவான், அல்லேலூயா, இல்லாடி வட்டிப்பட்டு போயிடுவான். ஆகினாலே இப்ப ஜெபிக்கிறார். நம்மட ஜெபம், நம்மட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றதை இந்த செய்தி கூட நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, அப்படி இருக்கட்டும். 15 அதிகாரத்தை முடிச்சுக்கோட்டு 16 அதிகாரத்துக்கு வருவோம். அவர் எங்க இருக்கணும் சொன்னான் இடத்தோட, அவர் எங்க இருக்கணும்? ஆசாரியனுக்கு கொஞ்சம் குறைய நசரேன் என்றால் ஆலயத்திலே இருந்திருக்க வேண்டும். ஆலயத்திலே இருக்க வேண்டிய ஆள் ரட்சிக்கப்பட்டால் எங்க இருக்கணும்? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு. அப்படி கேட்க கஷ்டமா இருக்கா? என்னென்று பாச ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்பட்டான்னு கேட்கிறேன். ஓ, அப்படி கேட்காங்க, சரி இல்லத்தான், கௌரவ குறைச்சலா போகும். பரலோத்து போறீங்களான்னு கேளுங்க, பரலோத்து போற ஐடியா இருக்கான்னு கேளுங்க, ஆண்டவர் வரப்போறார் சந்திக்க ஆயத்தமானு கேளுங்க. ஹலோலூயா, ஆயத்தம் உண்டா? நீங்க எங்க இருக்கணும்? ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும், ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், ஆண்டுடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும். இந்த முன்வரிசை நினைக்கிற உழவர் தான் ஊழியம் என்று எதிர்பார்க்க கூடாது. நாங்கள் எழும்ப வேண்டும். நாம் ஊழியம் செய்தால் பரிசுத்தமா இருப்போம், ஊழியம் செய்தால் சாட்சியா இருப்போம். சிலவன் சாட்சி இல்லாம வந்து ஊழியம் செய்யறது கதை இருக்கு, கதை இருக்கு, நிறைய கதை இருக்கு, அதை சொல்லல. இப்ப இவர் எங்க இருக்க வேண்டியவர் இப்ப எங்க இருக்காரு பாருங்க. 16:2 வந்த ஆராதனை நடக்குது, ஆள் இருக்கங்க டிஸ்கோ கிளப்ல, உங்களுக்கு தெரியாது. இதப்படி பாஸ்டருக்கு தெரிஞ்ச யார போட்டு கொடுத்துட்டோம் நம்மள, அவர் போட்டு தந்தா வந்திருக்கேன். மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்துக்குள்ளே வாழுகிறோம். ஆலயத்தில் இருக்க வேண்டியவர் ஒரு வேசியுடைய வீட்டில் இருக்கிறாரு. அங்க கொஞ்ச நாள் 2-3 நாள் இருந்தார் போல, சரி வரல. நானும் சொல்லுங்க, 16:4
அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெளியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திதியோட சிநேகமாயிருந்தான்.
உண்மையாக அவர் சிநேகரா இருக்க வேண்டியது பாஸ்டரோட, சபையில ஊழியம் செய்றாக்களோட வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் சேர்ந்து கொள்ளுங்கள், அது உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சபையில ஊழியம், இங்க ஒரு பாட்டு பிராக்டிஸ் நடக்குதுண்டா, எனக்கு ஏல பாருங்க, இன்றைக்கு எங்க போறீங்க? எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். அதான் எங்க அப்பாயின்மெண்ட்? இதை உடையாத அப்பாயின்மெண்ட். இது வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த கடவுளுடைய பணியை செய்வதை காட்டிலும் வேறெந்த பணி உலகத்தில் பெரிதா இருக்க முடியும்? சாங் பிராக்டிஸ் நடக்குது, போங்கம்மா. போறோம் பாஸ்டர், போய் போய் சும்மா வரக்கூட சொல்ற, அதுல வரக்கூட சவ்வா என்னையாம் சவ்வா என்ன கடிக்கிறா சகோதரியா? நான் வந்துட்டேன் பாஸ்டர், அங்க வீட்டை வெளிப்பட்டுவாரா சேர்ச்சிக்கு தான் போறேன். பாஸ்டர் கூப்பிட்டு இருக்காரு, போற வேறங்கியும் இதெல்லாம் அப்படி இவருக்கு தெரியும். அங்க அம்மா அடிச்சு கேக்குறா, பாஸ்டர் புள்ள வந்துட்டாலே 3 மணிக்கே வலிக்கிட்டாள், வீட்டு இருந்து 6 மணி வரைக்கும் வரலம்மா. வரலையா? என்ன நியாயம்? புள்ள கடிச்சா புள்ள சொல்றது அங்க கொஞ்சம் பிரேக் டவுன் இல்லாட்டி ரபிக் ஆயிட்டு பிரச்சனை ஆயிட்டு. நீங்க சொல்லல, இப்படியெல்லாம் நடக்குது. இங்கே நடந்தா மனம் திரும்பிக்கோ, இன்னொரு பிரசங்கம் உங்களுக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவரு யாரோட இருக்கணும், எங்க இருக்கணும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற வாலிபர்களோடு, இந்த பாடல்களை இசைகளை மீட்கின்ற, பாடல்களை வழிநடத்துகின்ற, பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுவிசேஷ ஊழியர் வீட்டு இப்படியான இடத்தில் இருக்க வேண்டியவரு பேசி விட்டு இருக்காரு. பிறகு பார்த்தா 4வது வசனத்தில் பாத்தீங்கன்னா அங்கே விட்டு போட்டு இன்னொரு இடத்துல வந்தாரு. அங்கது தெளிலால் விட்ட, தெளிலால் விட்ட வந்து எப்படி வாழ்றாரு? 4வது வசனம் திரும்பி படிங்க.
அதன் பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெளியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான்.
இப்ப ஒரு வீட்டை வந்து சிநேகிதமா இருக்காருன்னா என்ன உங்களுக்கு? சிநேகிதமா இருக்காருன்னா என்னண்டு உங்களுக்கு? இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முடிஞ்சு வந்துட்டே லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர், ரெஜிஸ்டரும் இல்ல, கல்யாணமும் இல்ல, புருஷன் பொஞ்சாம வாழ்ற ஒரு வீட்டுல, அதான் லிவிங் டுகெதர். இது இங்க இப்ப வந்துட்டு பாருங்க, இங்க இப்பதான் இங்க வந்திருக்கு உங்களுக்கு. அது அப்பவே வந்துட்டு ஆரோட வாழ்றாரு? ஆரோ ஒரு அண்டியோட வாழ்றாரு. ஆரோட வாழணும் வேறு, யாரோட வாழணும், எப்படி வாழ்றாரு? சிநேகிதமாய் சேர்ந்து வாழ்றாரு. ரெஜிஸ்டர் நோ ரெஜிஸ்டர், வெட்டிங் நோ வெட்டிங், வாழ்ற கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்து பார்ப்போம். சபைக்கு வரலையா தம்பி? வருவோம், இல்ல வருவோம், வந்தா கண்டு கொண்டு வராங்க. சபை என்றால் நீங்கள் என்னமோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இது பரிசுத்தவான்கள் கூடுகின்ற இடம், தேவனுடைய பரலோகத்தின் அடையாளம் சபை. நீங்க வாழுகின்ற ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு செயல்பாடும் கிறிஸ்துவை நம்மளில் பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. லிவிங் டுகெதர். உலகத்தில் நடக்காத நடக்குது. அந்த அவர் வாழலையா, இவர் இந்த 2-3 கல்யாணம் கட்டுறாங்க, அந்த பைபிள் அது 2-3 கல்யாணம் கட்டிக்காண்டு, அந்த அவர் கட்டிக்காரு, இவர் கட்டிக்காரு. நம்ம எத்தனை பேர் மலையில போய் ஜெபிச்சான், எத்தனை பேர் தீக்க தரிசனம் சொன்னா, எத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னா, எத்தனை பேர் அற்புதங்கள், அதெல்லாம் வாசிக்கிற கிடையாது. பாவம் செய்கிறவன் தனக்கு சாதகமான வசனங்களை தேடிக்கொள்கிறான். இவர் சேர்ந்து வாழ்றாரு. நான் எனக்கு நேரம் ஓவர், முடிக்க போகிறேன். நீங்க சேர வேண்டியது வேசியோடும் அல்ல, தெளிலாளோடும் அல்ல, விபச்சாரக்காரனோடும் இல்ல, பாட்டியோடும் இல்ல, நைட் கிளப்போடும் இல்ல, நீங்க சேர வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளோடும், தேவனுடைய ஜெப வீரர்களோடும், ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டு, ஒருவரோட ஒருவர் பேசி, பாஸ்டர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு தேவ மனிதனிடத்தில் சொல்லி, ஜெபம் பண்ணி, மனம் திரும்பி, அறிக்கை பண்ணி, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ. ஒப்பு. ஐயோ பாஸ்டர், ஏன்னா ஐரோப்பியாவில் கடமுறை வந்து போயிருக்கேன், ஒரு வாலிப கூட்டத்தில் பேசினேன், நிறைய வாலிபர்கள் அந்த சபையில், ஒரு திடகாத்திரமான வாலிப பெண் ஒரு சிஸ்டர் எழுப்பி கேட்டாங்க, பாஸ்டர் நான் இந்த ஹைடெக்ஸ் அடிக்கிறது, லிப்டிக்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் அடிக்க கூடாதா பாஸ்டர்? சம்பந்தம் இல்லா கேள்வி, என்னட்ட நான் அடிக்கிறலே. நான் சொன்ன அடிக்கிறான், ஐப்ரோ அடிக்கலாம், லிப்டிக் அடிக்கலாம், பவுடர் பூசலாம், வேணும்னா டையும் அடிச்சுக்கோள், பிரச்சனை இல்லையா? என்னோட போதும் மோ கொஞ்சம் சுருண்டுட்டு, நான் அடிக்க கூடாது, நேற்று தான் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன், இந்த பாவி வந்து இப்படி சொல்லி விட்டுத்தானே. போதும் அப்படி பார்த்தேன், நிலம மாறம், நிலம மாறுது, எனக்கு விளக்கம் தெரியாது. நான் இப்ப வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது 3வது முறை வந்திருக்கிறேன், போன முறை ஒரு மணி அதாவது முதல் ஒரு மணி 3 மணி தான் நான் பேசியிருக்கேன். அப்ப அந்த பிள்ளை திருப்பி அந்த கேள்வி கட்ட பிள்ளை சொல்லணும்னா, நீங்க ஐப்ரோ அடிக்கலாம், நிமசை பண்ணலாம், லிப்டிக் அடிக்கலாம், வேணுமெண்டா முடிக்கும் கையடிக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, தாய்தகப்பட கீழ்ப்படுகிற வாழ்க்கை, சபையிலே ஒரு முடலான எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழாமல் நீங்கள் அதை அடிப்பீர்கள் என்றால் இந்த சபையை காரா பிச்சு துப்பி உனக்கு ஒரு ஒசிலுக்கு உனக்கு தேவையாண்டு உனக்கு துப்பி கழிச்சு விட்டுருவாங்க. எல்லாம் நீ கரெக்டா செஞ்சா நீ இதை என்ன செஞ்சாலும் அதை பார்க்க மாட்டாங்க. நீ விட கோட்டை விட்டுட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம செய்யக்கூடாத வேலைக்கு நேரம் செலவழித்தால் உனக்கு காரா பிச்சு உங்களோட அம்மா அப்பாவே துப்புவாங்க. இவ்வளவு புள்ளன் இருக்காளே அவள் கண்ணாடிக்கு முன்னுக்கு தான் நேரம் செலவழிக்கிறாள். அப்பாட கதையை மதிக்கிறாள், அம்மாட கதையை மதிக்கிறாள். இவ்வளவு இன்னத்துக்கு தான் பிறந்தாலும் துப்புற வாழ்க்கை வாழாத. இப்பதான் போதர் கொஞ்சம் சிரிக்காரு, தரமா சொன்னீங்க வாச. காரா பிச்சு துப்பி போடுவாரு, துப்பி விடுத்து ஒரு வாழ்க்கை வாழ்றா. நாலு பேர் துப்புறமாய் வாழக்கூடாது, நாலு பேர் அவங்களை பின்பற்ற மாதிரி வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பரலோகத்துக்கு போறோம். போறாங்க, போறாங்க சொல்லுங்க, பரலோகத்துக்கு போறாங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்மளா பரலோகத்துக்கு போறாக்கள், பூமியில பரதேசிகள். நீங்க உண்மையா பரதேசிகள் தான். நாங்க எங்க ஊர்ல சொந்த வீடு வளவாதீங்க, உங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. பரதேசி எப்ப வந்து கூப்பிட்டாலும் போயிருவீங்க. ஆனா பரலோகத்துக்கு போற ஆக்கள் எப்பொழுதும் தயாரா இருக்கணும். அல்லேலூயா, எப்பொழுதும் தயாரா இருக்கணும். போதகரோடு, போதகரோட மட்டுமில்ல, ஊழியம் செய்யற குழுவோடு, ஜபிக்கிற குழுவோடு, வேதத்தை ஆராயிற குழுவோடு சேர்ந்துக்கங்க. வேதத்தை ஆராயுங்க. இப்படி எல்லாம் இருக்கேடாப்பா நம்ம பைபிள்ல. ஒரு கேள்வி எடுத்துடுங்க. இந்த கிரைண்ட் மாஸ்டர் எல்லாம் விளையாடுவீங்க இல்லையா, பாலிவுட் கூட்டத்தில் நாங்கள் விளையாடுவோம். நீங்க ஒரு ஆளை நினைக்க நான் சொல்லுவேன், நீங்க நினைச்சால பத்து கேள்வி நீங்க எஸ் ஒன்னோ தான் சொல்லணும். பத்தாவது விட சொல்லுவோம் நீங்க நினைச்சால ஆரண்டு. அப்படிலாம் இருக்கு விளையாடு இந்த பைபிள்ல. கிண்டனும் கேட்கிற ஆளுக்கும் பைபிள் ஓடும், மனசுல சொல்ற ஆளுக்கும் விட ஓடும், தெளிவடைவார்கள். ஆகவே முடிந்த அளவு உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நேரங்களை செலவிடுங்கள். இவர் எங்க செலவிடுறாரு, வேசி விட்டையும் தெளிதாள் விட்டையும் லிவ் இன் டுகெதர் சேர்ந்து வாழ்றாராம். எவ்வளவு காலத்துக்கு வாழ போறாரு? அக்கடையில ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து 1100 வெள்ளிக்காசு தருவோம். அம்மா அவனுக்கு இந்த பேலன் எங்க இருக்குன்னு பிடிச்சி தந்துருட்டான். அவன் வேற ஆள் போல இருக்கு, அதெல்லாம் காசு கொடுத்து வேலை நடக்குது. பிடிச்சி முதல் தர அவுட், முதல் தர சொன்னான், ரெண்டாம் முதல் தர சொல்லி அவனை கட்டிக்காமையா நிலையோட அப்படி வந்துட்டு அழிவிட்டு பலசாலி. அவன் நினைச்சு கொண்டிருக்கான் அந்த முடியல தான் என்ற பவர் இருக்கு. ரெண்டாவது சந்தர்ப்பம், இந்த நிசவு தைக்கிற, அதாவது துணி நெய்யிற நிசவுல அவன முடியெல்லாம் சேர்த்து ஏழா பின்னி அதையும் தூக்கிட்டு வந்த ஒரு கட்டத்தில் எல்லாம் போயிலே. அப்ப அதை காசு கொடுக்குற பாட்டி உலகி நீ பொய்ய சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்திரா, நான் போறவனோட அவனை போயிட்டான். இவள் விடல. யார் விடல? தெளிலால் விடல, லிவிங் டுகெதர் விடல. லிவிங் டுகெதர் எல்லாத்தையும் உறிஞ்சி போட்டுதான் விடும், பொக்கெட்டை வெறுமையாக்கி போட்டுதான் விடும். நீங்க நீதிமொழி புத்தகத்தை வாசிக்கணும், அதுக்கு வெறும் பொக்கெட்டாக்கி போட்டுதான் விடுவார்கள் யாக்கிருதி. இவர் என்ன பண்றாரு? அவர் அலட்டி 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 கொண்டிருந்ததுனாலே சாதிக்க பிறந்தவன் இப்ப வந்து சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கான். சாதிக்க பிறந்தவன் சொல்லிட்டார், ஆமா என்ற பேரனே இந்த முடிலா இருக்கு. உடனே வேலை பண்ணிவிட்டான். வாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் விஷயத்தை, கண்டுபிடிச்சிட்டேன் வாங்கண்டு. நன்றா கவனிங்க, மடியில போட்டு தெளிலாள் முடிய இப்ப மாதிரி உங்களோட ஊர்ல இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு போ வலிக்கல. உண்மையான நித்திரம் ஒன்று இருந்தா கூட முடி வலிக்க கூட தண்ணி போட்டு சேவெடுக்கிறனா அப்படிதான். தண்ணி தெளிக்க கூட கூட அந்த அறிவு கட்ட உணர்வு கட்ட மொக்கனுக்கு துப்புரவா மூடவே இல்லையில. அவர் சும்மா மசாஜ் பண்ற அவன் நினைச்சிட்டு அப்படிய காயா படுக்கார், ஆவிக்குள்ள ஆயிட்டார். அவர் கொண்டுமே விளங்கல, தடவி தடவி அவளை முழு முடிய இழுத்தெடுத்துட்டார். முடிவட்டும் போது சேவெடுக்கும் போது தண்ணி போடாமல் நித்திரதான் கொண்டிருந்தா கூட ஒரு தண்ணீர் பட்டா உணர்வு கொண்டு வரும்ல, உணர்வே செத்து போச்சு, சூடுண்டா பொய்யர்களா போச்சு. நிறைவேற வாழ்க்கை பாவத்தை செஞ்சிட்டு பரவாயில்ல வாழ்ற வாழ்க்கை இருக்கு. பாவத்தோடு வாழலாம் பூமியில, பரலோகத்துக்கு போக முடியாது, தேவனை காண முடியாது. எல்லா முடியும் வளைச்சு எடுத்து அந்த சீனடிக்கு புற வாசிங்கோ, எனக்கு நேரம் இல்ல. இப்ப பிடிச்செடுத்த உடனே இப்ப ஆளுக்கு மொட்டை அடிச்சாச்சு, முதலாவது அடி மொட்டை. சாதிக்க பிறந்தவர் இவர் பாரு, இவர் யாரா பிறந்தவர்? சாதிக்க பிறந்தவர் பேர் என்ன? சிம்சோன். இவர் என்ன வளர்த்திருந்தவர்? முடி வளர்த்ததான். இவருக்கு பேர் என்ன? இப்ப நசரேன். அவரு இப்ப என்ன? மொட்டேன். மொட்டை ஆறு கடிக்கிற ஊர்ல அவமானப்படுத்துறதின் சின்ன மொட்டை. மொட்டை அடிச்சு ஒட்டு வச்சு ஊர்வலம் கொண்டு வருவாங்க. கல்லன், பொன்புடிகாரன், கோழிக்கல்லன், சைக்கிள் கல்லன். ஊர்ல யாத்திரை வரும். நம்ம ஊர்ல இங்க போவாடா, இங்க போவாங்க. காணிவேல் என்னது நடந்த நேற்று? அது மட்டும்தான் இங்க. இப்ப மொட்டை நசரையும் கிடையாது. பக்கத்தை கையை பிடிச்ச சொல்லுங்க, சாதிக்க பிறந்த நீ, சாதிக்க பிறந்த நீ வேடிக்க பொருளாய் மாறாதே, சாதிக்க பிறந்த நீ சாட்சி இழக்காதே, சாதிக்க பிறந்த நீ சவால்களை சந்திக்க தயங்காதே. உனக்கு விரோதமாய் நீட்டப்படலாம், பயப்பட வேணாம், பக்கப்பட வேணாம். கத்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அவரோட நம்ம இருந்தா, இல்லாட்டி sorry.com தான். அவரோடு இருந்தா நிச்சயமாய் அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். இப்ப மொட்டை அடிச்சாச்சு. இப்ப பேர் என்ன? சிம்சோனும் கிடையாது, நசரேனும் கிடையாது, என்ன பேர்? மொட்டேன். டே மொட்டையா, அப்படியா கூப்பிட உங்களை வச்ச கடவுள்? உங்களுக்கு எவ்வளவு கௌரவமான பேர் தான் நீதிமான். நீங்க சொன்னா நடக்கும். தம்பி லீட் பண்ண பொழுது ஒரு பாச சொன்னார், வாயின் வார்த்தை கொரோனா தொட முடியாது. அல்லேலூயா. கொரோனா கூட ஊழியர் செய்ய வாய்ப்பு கிடைத்தா சந்தோஷமாயிட்டு போகணும் நம்ம. அங்க என்ன வாசம் அப்படி சொல்றேன், ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு அதுக்கு தான். அல்லேலூயா. ஆஸ்திரேலியாவில் தீபத்து கண்டு இலங்கை இருந்தாக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பாதுகாப்பு போனாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவில் இருந்த பறவை எல்லாம் இலங்கைக்கு வந்துச்சு பாதுகாப்புக்கு. அது GPRS அடிச்சு கூகுள் போட்டு வரல, எலும்பிக்கு பறந்து வந்து சேர்ந்துட்டு. விசாவும் இல்லை, டிக்கெட்டும் இல்லை. நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலத்துக்குள்ள இருக்கிறோம். மொட்டையடி பட்டார், பிடிபட்டார், உடனே ரெண்டு கண்ணையும் தோண்டிட்டான். இப்ப என்ன பேர்? சொட்டையா. மொட்டையா சொட்டை, கந்தறியாடி சொட்டண்டி சொல்ற பேச்சு தமிழ்ல, குருட சொட்டன்னு சொல்ற. மொட்டையா சொட்டையா, எவ்வளவு அவமானம். சாதிக்க பிறந்தவர், நீங்கள் பிறந்தது ஒரு அபூர்வம். இலங்கையிலிருந்து இந்தியா, இலங்கையில இந்தியாவிலிருந்து ஐரோப்பியாவுக்கு வந்தது அபூர்வத்திலும் அபூர்வம். அங்கிருந்து வந்தவர்களில் கிறிஸ்துவை கண்டு ரட்சிக்கப்பட்டு கிருபையா இந்த சபைக்குள்ளே வந்தது மிக மிக அபூர்வம். இந்த அபூர்வம் உங்களுக்கு கிடைத்தது வேடிக்கை பொருளாய் அவமானத்தின் சின்னமாய் போவதற்கல்ல, தேவனுக்காய் சாதிப்பதற்கு, தேவனுக்காய் வாழுவதற்கு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 11 இந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது. 11:28-30 வரைக்கும் வாசிக்கலாம்.
வருத்தப்பட்டு பாரஞ்சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு,
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு
இளைப்பாறுதல் கிடைக்கும்,
இளைப்பாறுதல் கிடைக்கும். இதான் நியாயாதிபதிகள் 13:1 40 அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கு ஒரு இழைப்பாறுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை போல சமமான நசரேனாக சிம்சோனை கத்தர் பிறக்க பண்ணினார். நம்ம பிள்ளைகள் எப்படி வளருது? நம்ம எப்படி வளர்றோம்? சபை எப்படி வளருகிறது? சிந்திக்க வேண்டிய நேரம் இது. கடவுளுடைய நுகம் சுமப்பதற்கு இலகுவானது. என்னிடத்திலே தாழ்மை, என்னோட தாழ்மை படிங்க, சாந்தமுள்ள.
நான் சாந்தமும்,
அவர் வந்து நம்முடைய கடவுள் சாந்தமும்
மனத்தாழ்மையுமாய் இருக்கு.
மனத்தாழ்மையுமாய் பெருமை மேட்டுமனு கிடையாது, தாழ்மை உள்ளவர். அண்ட் நம்ம வந்து சபையில கை கொடுக்கறதுக்கு, இப்ப கொரோனாக்கு கை கொடுக்கறது வேற விஷயம், அதுக்கு கை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கலாம். அது கொரோனா இப்பானே வந்தது, சபையில கை கொடுக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறே, கொடுக்க போற முகத்தை பார்த்து கொடுக்கிறோம். அப்ப நேரத்தோட கொரோனா சபைக்குள்ள வந்துட்டே, பரலோகவாசி கை கொடுக்க பக்கத்தில் சிலாக்கள் இப்பயும் கொடுக்குறீங்கல்ல, பக்கத்துல கொடுங்க கொடுங்கன்னு நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன். என்ன பாக்குறோம், ஸ்டேட்டஸ் பாக்குறோமா, ஜாதி பாக்குறோமா, வட்டிக்கு கொடுக்கறோமா, எரிச்சல் புகைச்சல் இவங்களா இருக்கு. பரலோகத்து போற ஐடியா இல்ல அவங்களுக்கு, பரலோகத்து போறாங்கன்ற இந்த மைண்ட் இல்ல. பரலோகத்துக்கு போ, வியா ஒன், வியா யூனிட்டி, வியா ஒன், அதாவது நாங்க எல்லாரும் உண்டு, எங்களுக்குள்ள ஒரே இசைவாய் கத்த நம்மை கட்டிருக்கிறார். சாந்தம், தாழ்மை, மனத்தாழ்மை, அதாவது கிறிஸ்துவனுடைய கரெக்டர், தன்மை, பண்பு, குண இயல்புகள் கிறிஸ்தவர்களில் வெளிப்பட வேண்டும். ஒருவரை மன்னிக்கலையா, ஒருவங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டானா, அவனை மன்னிக்க கற்றுக்குங்க. நாங்கள் பாவம் செய்த போது எங்களை கொல்லாமல் கடவுள் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். ஆதாமை கொன்றிருக்கலாம், ஆனா நானும் செத்திருப்பேன். ஆதாமுக்குள் என்ன கண்டார், அதனாலே ஆதாமுக்கு வாழ்வு கொடுத்தார். திரும்ப அவர் பரலோகத்திலிருந்து இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வலோகாதிபதி, சர்வ சிருஷ்டிகர், தன்னை மிகவும் சிறுமையாக, ஒரு 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 தாயினுடைய கற்பத்துக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு தன்னை சிறுமையாக்கினார், பிறந்தார். எனக்கா எவ்வளவு அவமானத்தை, நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார். நான் சாதிக்க பிறந்தவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, என்னுடைய ரட்சிப்பு வினோதமானது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன், பரலோகத்திலே நான் காணப்படும் வரைக்கும், என் தேவனை முகமுகமாய் சந்திக்கும் வரைக்கும், இந்த பூமியில வருகிற எந்த பாடுகளும், எந்த நிந்தைகளும், எந்த அவமானங்களும் எங்களை எதுவும் செய்வதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதனாலே கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்ட அந்த கரெக்டர், தன்பு, தன்மை, குண இயல்பு, பண்புகள் நசரேனாகிய சிம்சோனிடத்திலே காணப்பட்டு மக்கள் இவனை பார்த்து ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் படைத்தார். உங்களை பார்த்து ஜனங்கள் சமாதானம் அடைவார்கள் என்று உங்களை ரட்சித்தார். நீங்களே சமாதானம் இழந்திருந்தா யார் சமாதானம் கொடுக்க முடியும்? சபையர் யாவரும் எழுந்திருப்போம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டது ஒரு அபூர்வம், மலடி பிள்ளப்பட்டது போல அதிசயம் இது, அதிசயம் இது. தேவனங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரிது, தேவனங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம் பெரிது, தேவனங்கள் அழைத்திருக்கிற அழைப்பு அது மகா பெரிது. அதை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சபைக்கு ஒரு பேர் இருக்கு, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய பேர் டேமேஜ் பண்ணப்பட்டுக் கூடாது, பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் அது தேவனுடைய ராஜ்யத்திலே பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையினாலே நீ யாராவது சிம்சோனுடைய கதையை நாம் பார்த்துக் கொண்டு போன போது அந்த கதையில நீங்க எங்கேயாவது சிக்கப்பட்டால் தயவு செய்து வெளியிலே வாருங்கள், தயவு செய்து ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், எனக்கு சொல்ல வேண்டாம், போதவருக்கும் சொல்ல வேண்டாம், உன்னை ரட்சித்த ஆண்டவருக்கு சொல்லு, ஆண்டவரே இது எனக்குத்தான், இந்த ஊழியக்காரன் வந்து பேசுகிறான், இந்த சகோதரன் சொன்ன வார்த்தை எனக்குத்தான், நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் சொல்லுங்க, நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை அவர் சேர்த்துக் கொள்வார், உங்கள் மேல் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும் சொல்லுவோமா, என்னை மறவாமல் நினைத்தீரையா, இருவரை
கடை கடை கடை.